வாழ்க்கையில் சில பாடங்கள் வந்து சில இடங்கள்ல இருந்து படித்தாதான் அது நல்லது அப்படின்வாங்க. அங்கே தான் சரியாக படிச்சுக்க முடியும் அப்படின்வாங்க. அதனால தான் சில இடங்களில் பிரயாணம் பண்ணி போய் சில இடங்கள்லாம் மற்ற இடங்களில் படிக்கிறது. அது வெளியில் படிக்க முடியாது. நாம் 3 வாரமாக இந்த கெத்செமனே தோட்டத்தில் பார்த்தோம். இன்னைக்கு கடைசி வாரமாக இந்த தோட்டத்திலிருந்து நம்ம படிக்க வேண்டிய லைஃப் லெசன்ஸ், வாழ்க்கை பயன்பாடுகள், பாடங்கள், அதை நம்ம இன்னைக்கு படிக்கலாம்னு நான் முடிவு பண்ணியிருக்கிறேன். நீங்கள் பொறுமையை இழக்கிறதுக்கு முன்பதாக, ஐயோ பாஸ்டர் 3 வாரம் முடிஞ்சிருச்சு கெத்செமனேல அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு ஒருவேளை பொறுமையை இழக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்தணும், இன்னும் 1 வாரம் பொறுமையாக இருங்க. ஏன்னா வெறும் புது புதுசாக நம்ம படிச்சுட்டு போகிறது ஒண்டி என்னுடைய வேலை இல்லை இல்லைங்களா, அவங்கள என்டர்டெயின் பண்ணுறது என்னுடைய வேலை இல்லை. ஆண்டவருடைய வார்த்தையை நன்றாக புரிஞ்சுக்கிறது மாத்திரம் இல்லை, அது உங்கள் வாழ்க்கையில் பாடங்களாக அது வாழ்க்கையில் கடைபிடிக்கணும், அது கடைப்பிடிக்கும்படி செய்யணும், அதுதான் என்னுடைய பொறுப்பு. ஆகவே இன்னொரு வாரம் பொறுமையாக இருந்து நாம் கெத்செமனே விட்டு வெளியே வர்றதுக்கு முன்னாடி இன்னும் 1 வாரம் இன்னைக்கு கிறிஸ்துவோடு கெத்செமனேல தங்கி அந்த காட்சிகள்லேருந்து வருகிற வாழ்க்கை பாடங்களை நம்ம படிப்போம். நான் நம்புகிறேன் இந்த பாடங்கள் வந்து நம்ம நன்றாக படித்து நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்தணும்னா, குளிரும் இல்லாமல் அனலும் இல்லாமல் ஒரு டல்லாக இருக்கிற நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை மிகவும் அனல் கொண்டதாக, மிகவும் வெற்றிகரமான ஊக்கமான கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்வதற்கு இந்த பாடங்கள் நமக்கு உதவும். 3 வாரம் கெத்செமனே காட்சியை 3 படியில் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் உள்ளே போகிற மாதிரி போய் நம்ம பார்த்துருக்குறோம். அந்த முழு படத்தை நம்ம மறந்துடக்கூடாது. நான் அதை பிரிச்சிருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த கெத்செமனே தோட்டத்துக்குள்ளே சிலுவைக்கு போகிறதுக்கு முன்பதாக யூதாசை அனுப்பிவிட்டு தன்னுடைய 11 சீஷர்களோடு அங்கே வந்திருக்கிறார். அங்கே உள்ள வந்த பிறகு 8 சீஷர்களை அங்கே இருந்து ஜபம் பண்ண சொல்லிட்டு இன்னும் 3 பேரை கூட்டு கொஞ்சம் உள்ளே போகிறாரு. பேதுரு, யோவான், யாக்கோபு. கொஞ்சம் உள்ளே போய் அந்த 3 பேர் சீஷர்களை அங்கே இருந்து விழித்திருக்கும்படி, என்னோடு தங்கி இங்கே தங்கி விழித்திருங்கள் என்று சொல்லி 39வது வசனத்தில் பார்த்தோன்னா, அவர் கொஞ்சம் தூரம் போய் முகம் குப்புற விழுந்து, பிதாவே கூடுமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கடவது, ஆகிலும் என் சித்தம் அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது என்று ஜபம் பண்ணினார். இந்த ஜபத்தினுடைய பொருள் என்னன்னா, அந்த பாத்திரம் ஆண்டவர் நீக்கும்படி ஜபிக்கிறார். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம், அவர் அந்த கெத்செமனே தோட்டத்துக்கு வந்த உடனே ஒரு அதிர்ச்சி அவருக்கு ஏற்பட்டு மிகவும் வியாகுலப்பட்டு துன்பப்பட்டார். அவர் அது பட்டது அவங்க பார்த்தது மாத்திரம் இல்லை, அவரே வாயை திறந்து நான் மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறேன்னு சொல்லி அவர்களை ஜபம் பண்ண சொல்லி அவர் காத்திருக்க சொல்லி கொஞ்சம் தூரம் அவர்னால போக முடிஞ்சிச்சு. ஒரு கல்லறி தூரம் நீ ஊக்கா சொல்றாரு. அங்கே போய் முழங்கால் படி போடுறாரு, முடியல, முடிஞ்சு முகம் குப்புற விழுந்து அவர் ஜபிக்கிறாரு. இதனோட தொடர்ச்சியை நம்ம லூக்கால ஒப்பிட்டு பார்த்தோம்னா, இந்த ஜபம் முடிஞ்ச பிறகு தேவதூதன் வந்து அவரை பலப்படுத்துறார். அவருடைய முற்றிலுமான பலவீனத்தில் தேவதூதன் பலப்படுத்துறார். பலப்படுத்தும் போது கிறிஸ்து இந்த பாத்திரத்தை எடுக்கும்படி ஜபித்தார் இல்லைங்களா. அந்த பாடு, அந்த எவ்வளோ அவருக்கு அகோரமாக இருந்துச்சு, எடுக்கும்படி ஜபித்த கிறிஸ்து இப்போ தெரிஞ்சுக்கிட்டாரு, பிதாவுடைய சித்தம் வந்து இந்த பாத்திரத்தை அவர் குடிக்கணும், இது எடுக்க முடியாது, இதை குடித்து ஆகணும் என்பதை அவர் அறிந்துகிட்ட கிறிஸ்து அந்த இடத்துல இருந்து தான் அந்த சீஷர்கள்கிட்ட, அதுக்கு அந்த அவருடைய வியாகுலத்துக்கு மத்தியில் சீஷர்கள்கிட்ட மீண்டுமாக வந்து 40வது வசனத்தில் அவர்கள் தூங்கிட்டு இருக்கிறத பார்க்கிறார். பார்த்து என்ன, கொஞ்ச நேரம் 1 மணியாவது பேதுருவை நோக்கி, 1 மணியாவது என்னோடு நீங்கள் விழித்திருக்க கூடாதா, நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜபம் பண்ணுங்க. ஆவியோ உற்சாகமானது, மாம்சம் பலவீனமானது என்று சொல்லி 2வது தடவை போய் அவர் பண்ணுற ஜபத்தை பார்க்குறோம். 42வது வசனத்தில் என் பிதாவே இந்த பாத்திரம் நான் குடிக்கலைன்னா இந்த பாத்திரம் நீங்காதுன்னா இதான் உங்களுடைய சித்தம்னா உன் சித்தம் ஆக கடவுது. இந்த 2வது ஜபம் முதல் ஜபத்தை விட வித்தியாசம். முதல் ஜபம் பாத்திரம் நீங்கணும்னு ஜபம் பண்ணவர் இப்போ அந்த பாத்திரத்தை குடிக்கிறதான் பிதாவுடைய சித்தம் என்று அறிந்து அந்த பிதாவுடைய சித்தம் நடக்கும்படி லூக்கால பார்த்தோன்னா மிகவும் ஊக்கத்தோடு ஜபம் பண்ணார், மிகவும் ஊக்கத்தோடு ஜபம் பண்ணார். இப்போ எதுக்கு ஊக்கத்தோடு ஜபம் பண்றாரு? பாத்திரம் நீங்கணும் என்பதற்காக இல்ல, அந்த பாத்திரம் தான் முற்று முழிய ஒரு துளி கூட வைக்காம குடிக்கிற அளவுக்கு தன்னுடைய உயிர் தன்னை விட்டு போயிடக்கூடாது என்பதற்காக, தான் பலப்படுத்தப்படணும் என்பதற்காக ஊக்கத்தோடு ஜபம் பண்றாரு. ஏன்? அவருக்கு இருக்கிற போராட்டத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு பக்கம் பார்த்தோம்னா அந்த பாத்திரம் அவருக்கு அவருடைய பரிசுத்த உள்ளத்துக்கு எவ்வளோ அருவருப்பா எவ்வளோ பயங்கரமா திகில் கொடுக்கறதா இருக்கு. தேவ கோபத்தின் பாத்திரம், அதனோட முன் ருசியே அவருக்கு மிகுந்த வியாகுலத்தையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி அவர் மிகவும் மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டார். இது மனுஷ பலத்தால் முடியாது என்பதை அவர் அதிர்ந்து போயிருக்கிறார் அந்த பாத்திரத்தை பார்த்து. ஒரு பக்கம் அது முடியவே முடியாது, பாவிகள் செய்த எல்லா பாவத்துக்கு உரித்த தேவ கோபாக்கியனை தன் பரிசுத்த உள்ளத்துல கொட்டப்படுறது அவரால் தாங்க முடியாது, என்னால முடியாதுன்னு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அது குடிக்காம போனோம்னா தன்னுடைய மக்கள் நித்தியமாக அதை நரகத்துல குடித்தாலும் தீராத அகோரம் ஆச்சே, தேவ சித்தம் செய்யப்படாதே, அதனோட பயங்கரமான விளைவுகள் இன்னொரு பக்கம். இது ரெண்டுலயும் அவருக்கு இருக்கிற போராட்டத்துக்கு மத்தியில தான் மனுஷனாக கடவுளுடைய எல்லா கடவுள் மேலத்தான் தன்னுடைய பலத்துக்கும் சார்ந்து இருக்கிறார். அவருடைய மனுஷகத்தில் அவரால் முடியல, அதனால கடவுள் தன்னை பலப்படுத்தணும், தன்னை தாங்கணும், அந்த பாத்திரத்தை முற்று முழிய குடிக்கிற வரைக்கும் தன்னை தாங்கணும் என்பதற்காக மிகுந்த வியாகுலத்தோடு ஜபம் பண்ணுறார். அப்படி வியாகுலத்தோடு ஜபம் பண்ணிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் தான் தன் சீஷர்கள்கிட்ட ஒரு பரிதபிக்குவுக்காக அவங்களுடைய அவங்க மேலே உள்ள அக்கறைக்காக ரெண்டாவது வாட்டி 43 வசனத்தில் வந்து பார்த்தா அவர்கள் கண்கள் பாரமாக இருந்து அவர்கள் தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. அதை பார்த்துட்டு போகிறாரு, போய் மூன்றாவது தடவை ஜபம் பண்ணுறாரு. ஒருவேளை இந்த மூன்றாவது தடவை ஜபம் பண்ணும்போது தான் மிகவும் ஊக்கத்தோடு ஜபம் பண்ணும்போது தான் அவருடைய ரத்த நாணல்கள் விடிந்து அவருடைய ஹார்ட் அடித்து அடித்து ரத்த நாணல்கள் உடைந்து இரத்த வேர்வாக பெரிய இரத்த துளிகள் கட்டிகளாக அந்த அவர் இருக்கிற இடங்கள்லாம் வெறும் உடம்புல வரல, கீழே தரையிலெல்லாம் ரத்தம். ஏன் அந்தளவுக்கு வியாகுலத்தோடு ஜபம் பண்ணார்? அந்த ஜபம் பண்ணி என்ன ஆச்சு? அதனோட விளைவு ஒரு வெற்றிகரமாக தீவிரமாக ஜபம் பண்ணி ஒரு வெற்றியின் உணர்வுன்னா என்னன்னு நமக்கு யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா, நீங்கள் யாராவது உங்களுடைய அனுபவத்தில் பிலிப்பியரில் போட்டிருக்கிற மாதிரி நீங்கள் ஒன்றை குறித்தும் கவலைப்படாமல் உங்களுடைய விண்ணப்பங்களை எல்லாம் ஸ்தோத்திரத்தோடு தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள், உங்கள் இருதயத்தை ஆண்டவருக்கு முன்னாடி ஊத்துங்க கவலைப்படாமல், அப்போ என்ன நடக்கும்? எல்லா புத்திக்கு மேலான தெய்வீக சமாதானம் கிறிஸ்து இயேசுக்குள் உங்கள் இருதயத்தை காத்து கொள்ளும். அது என்னான்னு அனுபவத்தில் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இயேசுக்கு என்ன ஆச்சுன்னு நமக்கு புரிஞ்சுக்க முடியும். ஏன் அந்த ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியும்? ஏன்னா இந்த நேரத்தில் இவ்வளோ வியாகுலத்தோடு ஜெபம் பண்ண பிறகு அவருக்கு பெரிய உறுதி, பிதா தன்னை முற்றிலுமாக தாங்க போகிறார். தான் வந்து இந்த பணியை எடுத்து அந்த பாத்திரத்தை குடித்து எல்லா பாடுகளை படும்போது பிதா தன்னை தாங்குவது மாத்திரம் இல்லை, அதுக்குள்ளே அவர் மரிப்பது மாத்திரம் இல்லை, அதெல்லாம் முடித்த பிறகு அவர் மரித்து திருப்பியும் உயிரோடு எழும்ப போகிறாருன்ற உறுதி அவருக்கு கிடைச்ச உடனே ஒரு வெற்றி வேந்தனாக போர்லையே இதை விட ஒரு பெரிய போர், கெத்செமனேலை விட ஒரு பெரிய போராட்டம் உலகத்தில் இல்லவே இல்லை. அப்பேற்பட்ட போராட்டத்தை ஜெயித்த வீரனாக அவர் ஜபத்திலிருந்து எந்திரிச்சு வெளியே வர்றார். அவர் குரல்லையே இப்போ தெரியுது 46 வசனத்தில், எந்திரிங்கள் போவோம், இதோ என்னை காட்டி கொடுக்கிறவன் வந்து விட்டான். இல்லைங்களா, அவர் ஒரு வெற்றி சிறந்த ஆண்டவராக மிகப்பெரிய போரில் வென்றவராக அவர் எந்திரிச்சு அங்கிருந்து வருகிறார். இதான் கெத்செமனுடைய காட்சி. இதற்கு நடுவில் நின்றுக்கிட்டு நம்ம கற்பனை பண்ணணும், அங்கே நின்றுக்கிட்டு இந்த மூணு காட்சிகள் நம்ம பார்க்குறோம். இந்த பக்கம் பார்த்தா நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கிறாங்க பீட்டர் ஜேம்ஸ் ஜான். நேராக பார்த்தா ரத்த வியாகுலப்பட்டு ஜபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார் ஆண்டவர். இந்த பக்கம் அந்த 8 பேர் வாசல்கிட்ட இருக்கிறாங்க. இந்த காட்சிகள்லேருந்து நாம் படிக்கிற பாடங்கள் என்ன? பல பாடங்கள் நான் யோசித்தேன், ஆனால் நமக்கு நேரம் இருக்காது. எப்போவும் ஒரு குற்றச்சாட்டு இருக்கு இல்லைங்களா, இவர் நீண்ட விட்டா போயிட்டே இருப்பாருன்னு, அதை குறைக்கணும்னு மூணே பாடங்களை தான். இதுவே நமக்கு ரொம்ப பெருசு முடிக்க முடியுமா தெரியல. மூணு பாடங்களை ஒண்டி கவனமாக, கெச்சமனில் இருக்கக்கூடிய மூணு பாடங்கள், கெச்சமனில் என்ன பாடங்கள் படிக்கிறோம், கெச்சமனிலிருந்து வருகிற மிகப்பெரிய உதாரணம், மிகப்பெரிய எக்ஸாம்பிள், வெற்றிகரமான ஜபத்திற்கு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் கெச்சமனில் படிக்க போகிறோம். வெற்றிகரமான ஜபம் என்னங்க, ஜபம்னாவே நமக்கு என்னன்னு சரியா தெரியாது. வெற்றிகரமான ஜபம் என்ன, அந்த ஜபத்துக்கு மிகப்பெரிய உதாரணத்தை கெச்சமனிலிருந்து படிக்க போகிறோம். ரெண்டாவதாக மிக விசுவாசிகளுக்கு மிகப்பெரிய எச்சரிக்கையை கெச்சமனிலிருந்து படிக்க போகிறோம். மூணாவது அவிவிசுவாசிகளுக்கு மிகப்பெரிய எச்சரிக்கையை கெச்சமனில் படிக்க போகிறோம். இந்த மூணை பார்ப்போம். முதலாவது வெற்றிகரமான ஜபத்துக்கு மிகப்பெரிய உதாரணம், ஜபம் நம்ம எல்லாம் படிக்கணும் இல்லைங்களா. நம்ம ஜப வாழ்க்கையை யோசிச்சு பார்த்தா நான் என்ன சொல்வது, அதை என்ன தான் சொல்வது, அதை தண்ணியில் எழுதி வைத்த ஒரு கதையாக சொல்லுவதா, இல்லை எப்படித்தான் நம்முடைய ஜப வாழ்க்கையை சொல்லுவது. ஜபத்தை பற்றி எத்தனையோ பேர்கிட்ட இருந்து நம்ம படிக்கிறோம், பரிசுத்தவான்கிட்ட இருந்து படிக்கிறோம். என் ஷெல்ஃபில் பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலலாம் ஜபோன்னு போ ஜபோன்னு போட்டிருந்தாவே போதும், அந்த புக்கை வாங்கிடுவேன். யார் எழுதுனாங்க அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. புக்கில் ஃபுல்லாக ஒரு ஜபத்தை பற்றி ஒரு ஷெல்ஃப். ஓல்ட் டெஸ்டமெண்ட் மாலுக்கிட்ட படிக்கிறோம், தாவீதுக்கிட்ட இருந்து படிக்கிறோம், ஆனால் அதெல்லாமே நம்ம ஜபத்தில் ஊக்கமாக இருப்பதற்கு நம்மளை தள்ளாத இருந்துச்சுன்னா, இன்னைக்கு ஒரு ஒருத்தர்கிட்டேருந்து நம்ம படிக்க போகிறோம் வெற்றிகரமான ஜபம்னா என்ன அப்படின்னு பாருங்க. இந்த பாடம் உங்கள் வாழ்க்கையை மறுரூபப்படுத்துமா என்பதை நம்ம சிந்தித்து பார்க்கணும். இயேசு கிறிஸ்து தான் ஜபத்துக்கு மிக பெரிய உதாரணம், எக்ஸாம்பிள். அது வந்து ரொம்ப நம்மளை குத்துற, நம்மளை அவமானப்படுத்துகிற உதாரணம் கூட அவர். யோசிச்சு பாருங்க, அவர் ஏன் ஜபிக்கணும், யோசிச்சு பார்த்தோம்னா அவர் வந்து பிரதானமாக தேவகுமார்னு அவருக்கு தெரியும். பிதா தன்னோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார், அந்த உடன்படிக்கையின்படி அவருடைய வாக்கு தத்தங்கள்லாம் நிறைவேற்றுவார்னு அவருக்கு தெரியும். அந்த ப்ராமிஸ் எல்லாம் அவருக்கு இருக்கு. அது மாத்திரம் இல்லை, அவருக்குன்னு உள்ளுக்குள்ள எந்த விதமான பாவமும் கிடையாது, பாவத்தின் அனுபவமே கிடையாது. அவருக்கு பாவத்தின் அனுபவம்லாம் வெளியிலேருந்து வருகிற சோதனைகள் தான். அவரா எந்த பாவத்தையும் செய்யாதவர், அப்பேற்பட்டவர், எந்த பாவத்தையும் செய்யாதவர். பிதாவுடைய எல்லா வாக்குத்தத்தங்களையும் தன் வாழ்க்கையில் நிறைவேறும் தேவகுமார்னு அறிந்தவர். அவருடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தோன்னா பிரதானமாக அவரை என்னவா பார்க்குறோம், ஒரு ஜெபிக்கிற மனிதனாகத்தான் பார்க்குறோம், ஜெபிக்கிறவராகத்தான் புதிய ஏற்பாடில் பார்க்குறோம். அவரை சொன்னதே எனக்கு கிடைச்ச ஞானம், வார்த்தைகள், பலன், ஊழியம், வரங்கள் எல்லாமே நான் என் பிதாவினிடத்திலிருந்து பெற்றேன். எப்படி பெற்றார், ஜபத்தின் சாதனமாக பெற்றேன். என்ன ஒரு ஆச்சரியம், இப்படிப்பட்டவர் ஏங்க ஜபிக்கணும். இந்த அவருடைய பாருங்களேன் எவ்வளோ வித்தியாசம், அவர் எல்லாம் தெரிஞ்சோம், மீட்பின் பிதா தன்னை காப்பாருன்னு தெரிஞ்சோம். அவர் எவ்வளோ ஊக்கத்தோடு ஜபிக்கிறாருன்னா அநேக இடங்களை நம்ம என்ன பார்க்குறோம், இரவெல்லாம் அவர் ஜபம் பண்ணிக்கிட்டு இருந்தார், இரவெல்லாம் ஜபம் பண்ணிக்கிட்டு இருந்தார். தன்னுடைய மானிடத்தில் பிரதானமாக ஒரு ஜபிக்கிற மனிதனாக நாம் பார்க்குறோம். அவருடைய உதாரணம் மாத்திரம் இல்லை, அவருடைய முழு காஸ்பல் வாழ்க்கையிலையும் ஜபிக்கிற மனிதன் மாத்திரம் இல்லை, திருப்பி திருப்பி அவர் கற்றுக் கொடுத்த பாடங்களை யோசிச்சு பாருங்களேன். எத்தனை வாட்டி தான் எப்படித்தான் நமக்கு ஜபிக்கணும்னு அவர் கற்றுக் கொடுப்பாரு. அது யோசிச்சு ஒரு சும்மா வேகமாக பார்த்தோம்னா மலப்பிரசங்கத்தில் எப்படி ஜபம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாரு, ஆனால் நம்ம அப்படித்தான் பண்ணுவோம். ஏன், அதுதான் ரொம்ப ஈஸி. வீண் வார்த்தைகளால் அலும்பக்கூடாது ஜபம்ன்றதப்பா, வீண் வார்த்தைகளால் அலும்புறது இல்லை ஜபம். வீண் வார்த்தைகள்லாம் அலும்புறதுன்னா, வீண் வார்த்தைகள்லாம் என்ன, என் மனசுக்கும் என் இருதயத்துக்கும் எந்த சம்பந்தம் இல்லாமல் அதான் வீண் வார்த்தைகள். அதெல்லாம் நல்லா கற்று வச்சிருக்கிறோம், நம்ம எத்தனை வருஷம் இருந்திருக்கிறோம், எத்தனை புக்கில் படிச்சிருக்கிறோம், எத்தனை பேர் கேட்கறத படிச்சிருக்கிறோம், பெரிய தேவனே ஆவனே இவனே எங்கேயோ போய் எங்கேயோ வந்துடுவோம், நம்ம பரலோகத்து போய் நரகத்துக்கு போய் எங்கெங்கேயோ வந்து ஜபம் பண்ண, அப்படி அலும்பாது, அது இல்லை ஜபம். வீண் வார்த்தைகளால் அலும்பாத வார்த்தைகள், ஜோடனை பண்ண வார்த்தைகள், அருமையான, அது இல்லை ஜபம். தட்ஸ் நாட் ப்ரேயர். ஜபோனா என்ன தெரியுமா, ரகசிய ஜபோனா என்ன, அவர் என்ன எப்படி கூட பண்ணோன்னு சொல்லியிருக்கிறாரு. முதல்ல போய் ரூமுக்குள்ளே போ, கதவை லாக் பண்ணிக்க, ஏன் அதெல்லாம் சொல்றாரு? கதவை லாக் பண்ணிட்டு யாரும் இல்லாத ரகசிய இடத்துல பண்ணு. நீ ரகசியத்துல கேட்கும் போது வெளிரங்கமாய் உன் பிதா பலன் அளிப்பார். இவ்வளவு சிம்பிளா என்ன சொல்லி கொடுக்கணும்? ஏன்னா யாருமே இல்லாத போது நின்றுடும், அப்பெல்லாம் உளர மாட்டோம். ஏன்னா எல்லாரும் இருக்கும்போது தானே நம்ம பெரிய ஜெபிக்கிறவங்கன்னு காட்டணும். அப்பத்தான் உள்ளத்திலேருந்து வரும், உள்ள நான் என்னான்றத கேட்பேன், அப்பத்தான் உண்மையான வார்த்தைகள் என் வார்த்தைகள் இல்லை. மற்றதெல்லாம் தான் குடும்ப ஜபம், சபை ஜபம், எல்லா ஜபமும் தான். அப்படி இல்லை, அது இல்லை ஜபம், உள்ளத்திலேருந்து வரணும். வீண் வார்த்தைகளால் அலும்பாது. எவ்வளோ கிளியராக சொல்லி கொடுத்தாரு இல்லைங்களா? ரகசிய ஜபம், அப்படி நீ ரகசியத்தில் கேட்பத ப்ராமிஸ கொடுக்கிறார், வெளிரங்கமாய் நான் பதில் அளிப்பேன். அப்படி ஜபம் பண்றவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? அந்த ஜபம் ஊக்கமாக விடாமுயற்சியாக இருக்கணும்னு, ஊக்கமாக இருக்கணும். அவர் சொல்லலையா, கேளுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள். சரி, கேட்டு கண்டடையலையா, அதை நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? தூங்கிடக்கூடாது, நாடுங்கள் இல்லைங்களா? சீக், கேளுங்கள், கொடுக்கப்படும், நாடுங்கள், கண்டடைவீர்கள். அப்புறம் நாட்டின உடனே கிடைக்கலன்னா தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும், தட்டுங்கள். அந்த ஸ்டேஜஸ் பார்க்குறீங்களா? விடாமுயற்சியா, நாடின உடனே கிடைக்கலையா, தட்டு, விடாமுயற்சியா தட்டு. அப்படி ஒரு தொடர்ந்து விடாமுயற்சியா தட்டும் போது உனக்கு கிடைக்கும். தீமையான நீங்களே உங்க பிள்ளைகளுக்கு நல்ல காரியங்கள் கொடுக்க அறிந்திருக்கும் போது பிதாவானவர் நீங்க கேட்கும் போது உங்களுக்கு கொடுக்க மாட்டாரா? அவரை விடாதீங்க, உடாப்பிடியாக கேளுங்க, ஜபத்துல கேளுங்க. இயேசு 1 யோவான்ல சொல்றாரு, என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தால், நீங்கள் என்னில் நிலைத்திருந்தால் நீங்கள் அப்போ கேட்பீங்க, உங்களுக்கு கொடுக்கப்படும், அதனால் அதிக கனிகள் அடைவீர்கள், அதிக கனிகள் கொடுப்பீர்கள். அவரு லூக்கா 6:12 தானே உதாரணம். அந்த நாட்களில் இயேசு மலைக்கு போய் இரவு முழுவதும் தேவனிடத்தில் ஜெபம் பண்ணிட்டு இருந்தார். எவ்வளவு முக்கியம்ன்றத ஜெபம், வெற்றிகரமான ஜெபம் வந்து விடாமுயற்சியின் ஜெபம், ஊக்கத்தின் ஜெபம்ன்றத, அந்த ஜெபத்தை வந்து கடவுள் இல்லைன்னு, கடவுள் இல்லைன்னு சொல்ல விடாம, இது அவருடைய சித்தம்னு தெரிஞ்சிச்சுன்னா அதை வாங்குற வரைக்கும் அவரை விடாம அவர்கிட்ட ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்கிறார். நீங்க என்ன கொடுக்க, இது உங்களுடைய சித்தம், நீங்க எனக்கு கொடுப்பீங்க, இது உங்களுடைய வார்த்தையில் இருக்கு, அதை கொடுக்கற வரைக்கும் நான் விடமாட்டேன்னு விடாப்படியா ஜெபம் பண்ணோம்னு அவர் சொல்லி கொடுக்கலையா? அதான் இம்பார்ச்சுனேட் ப்ரேயர், விடாமுயற்சின் ஜெபம். எவ்வளவு வாட்டி அதை சொல்லி கொடுத்துருக்கிறாரு, யோசிச்சு பாருங்களேன். எத்தனை உதாரணங்களோடு, பல உதாரணங்களோடு சொல்லி இதெல்லாம் புரியலாம். ஓமையில சொல்றேன்பான்னு லூக்கா 18வது அதிகாரத்துல ஒரு விதவை வந்து ஒரு அந்நியாயமான ஜட்ஜு கிட்ட போய், அந்த ஜட்ஜு யாருக்கும் பயப்படுறதில்ல, கடவுளுக்கும் பயம் இல்லை, யாருக்கும், நீ என்ன நான் பண்ணிக்கன்னு இருப்பாரு, நான் செய்ய மாட்டேன். ஆனா இதனோட விடாமுயற்சியின் தொந்தரவை தாங்க முடியாம, ஐயோ நான் யாருக்கும் பயப்படலனாலும் பரவாயில்ல, இது தொந்தரவு, இதுக்கு செஞ்சிடுறேன்னு சொன்னாரு. அது ஏன் அந்த உதாரணம் கொடுத்தாரு? கடவுள் அப்படி பண்றவர் இல்லை, அந்த ஜட்ஜே அப்படி சொல்லும் போது நீங்க விடாமுயற்சியா கடவுள்கிட்ட கேட்கும் போது கொடுக்காம இருக்குப்பாரா? கொடுப்பாரு, அவர் கொடுக்கணும்னு தான் இருக்கிறாரு. அது உண்மையா நீ ஜபமே பண்ண வர்றதில்ல, நீ கேட்கிற விதமே அநேக நேரத்தில் கடவுள் கொடுக்க கூடாதுன்ற மாதிரி தான் உன் ஜபம் இருக்கிறது. ஏன்னா கடவுள் கொடுக்கணும், அது கொடுக்கலன்னா, அது கொடுக்கறதுனால எனக்கு பெரிய வித்தியாசம் இருக்குன்னா நீ செய்யற ஜபம் அப்படி இருக்குமா? அவர் கொடுத்தாலோ ஒண்ணு, கொடுக்கலனாலும் ஒண்ணுனா ஜபம் பண்றது எப்படி இருக்கும் தான் இருக்கும். அவர் கொடுத்தாலும் ஒண்ணு, கொடுக்கலனால ஒண்ணு, அப்படின்னா அப்படியே தான். ஆனா அவர் கொடுக்கணும், கொடுத்தே ஆகணும்னு நம்ம ஜபம் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன், வித்தியாசமா இருக்காது. அப்படிதான் பண்ண சொன்னார். இன்னொரு உதாரணம் சொன்னார் இல்லையா, ஒருத்தன் போய் ஒருத்தர் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறான், வேற யாரோ கெஸ்ட் வந்துட்டாங்க, நைட்ல வைக்கிறதுக்கு ஒன்னும் இல்ல, எல்லாம் தூங்கிட்டாங்க, அவரு பெட் எல்லாம் போட்டு, பெட்ஷீட் எல்லாம் போட்டு எல்லாம் தூங்கிட்டான், எந்திரிச்சு வரமாட்டேன், இல்லப்பா போப்பான்னு. ஆனா அவன் தட்டிக்கிட்டே இருக்கிறான், அவன் ஃப்ரெண்டுன்னு வராம இருந்தாலும் அவன் தட்டிக்கிட்டே இருக்கிறான், எந்திரிச்சு வந்து கொடுக்க மாட்டாரா? இதெல்லாம் என்ன ஓமை? நம்ம லபலப ஜபம் பண்றதுக்கா இதெல்லாம் ஓமை? விடாமுயற்சியின் ஜபம், ஊக்கமான ஜபம், அதான்ப்பா ஜபம், அதான் ஜபம். ஓமைகள் மூலமா மாத்திரம் இல்ல, தானே அற்புதங்களுக்கு செய்யற பதிலுக்கும் அந்த உதாரணத்தை காமிச்சார். தான் அற்புதம் செய்யற விதம், அந்த கானானிய ஸ்திரீ அவரை பின்பற்றியே வந்துச்சு, அவரு கேட்காமே போனார் இல்லைங்களா, ஒரு வார்த்தையும் பதில் சொல்லல, அது பின்னாடியே வருது. போக மாட்டார். இவர் என்னங்க பின்னாடி இவ்வளோ கூப்பிட்றோம் போக மாட்டாருன்னு கேட்காம போகிறார். சீஷர்கள்லாம் சொல்கிறாங்க அவர் கேட்காமையே போகிறார். அப்புறம் அது ஓடி வந்து காலில் உளுந்து கெஞ்சுது. பிள்ளைகள் கொடுக்குற அப்பத்தை எப்படி நாய்கள் கொடுக்க முடியும்ன்றார். எப்படி இருக்கும் அந்த பொண்ணுக்கு விடாமுயற்சி, எப்படி நாய்கள் கொடுக்கறது? ஆமாம் ஆண்டவரே, நாய் தான், அந்த நாய் துளிக்கையாவது சாப்பிடுமே என்ன. அப்புறம் ஸ்திரீயே உன்னுடைய விசுவாசம் உனக்கு உன்னை காப்பாத்தினதுன்னு சொல்லி அப்புறம் அற்புதம். சரி, ஏன் இதுலலாம் என்ன கற்றுக் கொடுக்குறாரு? ஜபம் வந்து ஜபத்தின் வல்லமையை நீ உணரணும்னா அது ஊக்கத்தோடு இருக்கணும், அது விடாமுயற்சியாக இருக்கணும். விடாமுயற்சின் ஜபம். வேற எங்கேயும் இங்கெல்லாம் வாழ்க்கையெல்லாம் தன் அனுபவ தன்னுடைய உதாரணத்தின் மூலமாக காமிச்சாரு, ஓமைகள் மூலமாக, பிரசங்கத்தின் மூலமாக காமிச்சார். வேற எங்கேயும் படிக்கலைன்னா இந்த கெத்செமனேலியாவது படிங்க அந்த பாடத்தை. இங்கே காட்டுறாரு, அந்த சீஷர்களுக்கு சொன்னது மாத்திரம் இல்லை, விழித்திருந்து ஜபம் பண்ணுங்க. அவரே கடவுள்கிட்ட எப்படி ஜபம் பண்ணுறாரு பாருங்களேன், எப்படி பண்ணுறாரு பாருங்களேன். நம்ம இருதயத்தை இது ஆராயவானாமா? நம்ம ஜப வாழ்க்கையை இயேசுடைய ஜப வாழ்க்கைக்கு ஒப்பிட்டு பார்த்தோன்னா எவ்வளோ வெக்கப்படுகிறோம். தேவ குமாரனாக இருந்து கடவுளுடைய வாக்குத்தத்தங்கள் உடன்படிக்கை இருந்து தனக்கு ஒரு பாவமும் தன் வாழ்க்கையில் இல்லாதவர், பாவம் அறிக்கையே செய்ய அவசியம் இல்லாதவர் போய் இவ்வளோ போராடி ஜபிக்கிறாரு. தன்னுடைய மிகப்பெரிய பணி இருக்கிறது, அந்த மிகப்பெரிய பணிக்கு அவர் செய்யறதுக்கு அதுக்கு பலன் முடியாத பணி. இயேசுக்கு வந்த தடையை விட வேற ஏதாவது தடை நம் வாழ்க்கையில் வர முடியுமா? இயேசுக்கு இருந்த தடையை விட தன்னால் முடியல, மனுஷிகத்திலேயே முடியல. அதனால மன்றாடி அதுக்கு தேவையான பலன் கிடைக்கணும்னு எங்க போறாரு? ஜபத்துல போறார். முகம் குப்புற விழுந்து தரையில விழுந்து வியாகுலப்பட்டு இந்த பாத்திரத்தை குடிக்கணும், பிதாவுடைய சித்தம் நிறைவேறணும்ன்ற எவ்வளவு ஊக்கத்தோடு ஜபித்து ஜெயித்து வெளியே வர்றார். என்ன உதாரணம்! இது அங்க பெரிய உதாரணம். எவ்வளவு நம்ம செய்யற ஜபங்கள்லாம் நான் என்னத்தான் சொல்றது, எங்கத்தான் எழுதி வைக்கிறது? எவ்வளவு ஜபம் ஈன்மையாக காரியங்களை செய்யறோம், எவ்வளோ ஃபெயிலியர் இங்கே தாங்க நம்முடைய ஃபெயிலியர்ஸ் எல்லாம் இருக்கு. யோசிச்சு பாருங்களேன், நமக்கு சில சூழ்நிலையை சந்திக்கிறதுக்கு ஞானம் இல்லை, என்ன செய்யறதுன்னு தெரியல. தைரியமாக இயேசுவை பற்றி சொல்கிறதுக்கு தைரியம் இல்லை அந்நியர்களுக்கு மத்தியில், கடவுளுடைய சித்தத்தை செய்யறதுக்கு பலம் இல்லை, ஏதோ ஒரு பாவம் சோதனை நம்மளை தாக்குது அதை மேற்கொள்றதுக்கு நம்மளுக்கு பலம் இல்லை. ஒரு சில விஷயங்களில் குடும்பத்தில் பிள்ளைகள்கிட்ட பொறுமையாக இருக்கிறதுக்கு நம்மளுக்கு பொறுமை இல்லை. தேவையான கிருபை, நம்ம நாளை கடந்து போகணும், இந்த நாளில் கடவுளுடைய சித்தத்தை செய்யணுன்றது கிருபை இல்லை. ஒவ்வொரு நாளும் ஒரு அசாதாரணமான வல்லமை நம்மளை தாங்கி ஞானத்தை கொடுத்து நம்மளை நடத்துகிற எந்த அனுபவமும் நமக்கு இல்லை இல்லை. ஆனால் ஒரு சோகம் என்ன தெரியுமா, கிறிஸ்தவ வாழ்க்கையை ஒரு அற்புதமான வல்லமையின் மூலமாகத்தான் வாழ முடியும். நம்மளால் முடியாது, நம்மளால முடியாது. இயேசு சொல்ற மாதிரி குடும்பத்திலேயோ பிள்ளைங்ககிட்டயோ கிறிஸ்தவ வாழ்க்கையோ சாட்சியோ ஒரு அற்புதமான ஒரு சூப்பர் நேச்சுரல் டிவைன் பவர் நமக்குள்ள வேலை செஞ்சாதான் வாழவே முடியும். இல்லைன்னா நம்மளால முடியவே முடியாது. நம்ம டிஃபால்ட் நம்மளுடைய நம்மளால முடிஞ்சது என்ன, எஞ்சி இருக்கிற பாவத்தோடு அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்றதான் நம்மளால முடியும். எத்தனை நாட்கள் நம்ம வாழ்க்கை வீணா போகுது, அசாதாரண வல்லமை இல்லாம, பலன் இல்லை, ஞானம் இல்லை, கிருபை இல்லை, பாவத்தில் வெற்றி இல்லை, சோதனையில் வெற்றி இல்லை, ஏன் நாட்கள் வருஷங்கள் மாதங்கள் ஏன் இப்படி ஓடுது? அதுக்கெல்லாம் ஒரு பேர் எழுதி வைக்கலாம். ஏன் இப்படி வாழ்க்கைக்கு காரணம் என்ன? யாக்கோபு 4:2 சொல்கிற மாதிரி, நீங்கள் கேளாததுனால் உங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. நீங்கள் கேட்காததுனால் ஏன் ஞானம் இல்லை, ஏன் பொறுமை இல்லை, ஏன் சோதனையில் வெற்றி இல்லை, ஏன் கடவுளுடைய அசாதாரண வல்லமை இல்லை உன் வாழ்க்கையில், ஏன் ஒரு சாட்சி இல்லை? நீங்கள் கேளாததுனால் உங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. நீங்கள் கேளாததுனால் இதை நாம் பார்த்து படிக்க வேணாமா? நீங்களும் நானும் எங்கே படிக்கலனாலும் இங்கே பார்த்து படிக்கலாமே. நம்ம வாழ்க்கையை அனல் மூட்டக்கூடிய ஒரு ஜப பாடத்தை படிக்கலாமே. கடவுள்கிட்ட ஜபம் பண்ணும்போது நாம் எப்படி ஜபம் பண்ணணும், அந்த ப்ரேயர் எட்டிக்கெட்டுன்னு வாங்க இல்லைங்களா, சாப்பிடும் போது ஒழுங்காக உட்காந்து சாப்பிடணும்னுங்க, ஜபம் பண்ணும்போது இப்படித்தான் பண்ணணுன்றத கெத்செமனில் பார்த்து படிப்போம். ஒவ்வொரு தடவை முழங்கால் படி இடும்போது ஒவ்வொரு கெத்செமனை பார்த்து இப்படித்தான் நான் ஜபம் பண்ணணுன்றத பார்த்து ஜபிக்க கற்றுக்குவோம். அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் ஒரு தூக்க கலக்கத்தில் போய் ஒரு 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 விதமான தீவிரம் இல்லாமல் ஜபிக்கிறது இல்லைங்க. தீவிரத்தோடு முழு ஈடுபாடோடு நாம் ஜெபிக்கிற காரியம் எவ்வளவு முக்கியமான காரியம் என்பதை உணர்ந்து அது ஆண்டவர் சித்தமாச்சு, அது ஆண்டவர் கொடுத்தே கொடுக்கணுமே என்ற ஊக்கத்தோடு ஜெபிக்க நாம் படிக்கணும். அப்பத்தான் அதுதான் ஜெபம், அதுதான் ஜெபம். யோசிச்சு பாருங்க, இயேசு வந்து அவ்வளவு ஊக்கத்தோடு எப்படி பண்ணாரு? எபிரேயர் சொல்லப்படுது, அவர் மிகுந்த சத்தத்தோடு கண்ணீரோடு தேவன் தான் செய்ய வேண்டிய பணியில தன்னை தாங்கணும், தனக்கு பலனை கொடுக்கணும். ஏன் தான் செய்து அது அடைய வேண்டிய நன்மைகள் எவ்வளவு பெரிய காரியங்கள், எத்தனை பேரை நித்திய ஆக்கினையிலிருந்து நரகத்திலிருந்து காப்பாத்த போது, எவ்வளவு பெரிய ரட்சிப்பு கொண்டு வரப்போது, கடவுளுக்கு எவ்வளவு மகிமை வரப்போகுது என்பதை அதனோட மகத்துவத்தை ஆசீர்வாதத்தை உணர்ந்ததுனால தான் அவ்வளோ ஊக்கத்தோடு பண்ணார். நம்ம உணர்றோமா நம்ம கேட்குற காரியங்கள் எவ்வளோ முக்கியம்னு? அதில் தானே கொடுத்தாலும் கொடுக்குறா இல்லைனா ஒன்று, நம்ம கேட்குற ஜபங்களை யோசிச்சு பாருங்க. அநேக நேரத்தில் அவர் கொடுத்தாலும் ஒன்று, கொடுக்கலனாலும் ஒன்று. அதனால தான் ஒரு வித்தியாசம் இல்லாத ஒரு செத்த ஒரு நிலையில் நம்ம ஜெபம் பண்ணுறோம். கடவுளுக்கு முன்பதாக ஒரு அனலோ இல்லாமல் குளிரோ இல்லாமல் டல் ஹார்ட்டாக நம்ம போகும்போது, முக விசேஷமாக ஆவிக்குரிய நித்திய காரியங்களுக்கு ஜெபிக்கும் போது கெச்சமனையை பார்க்க நம்ம கற்றுக்கணுங்க. நம்ம குடும்பத்தில் பிள்ளைகளுடைய ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணுறோம், எவ்வளோ பெரிய விளைவு, எவ்வளோ பெரிய முக்கியமான காரியம் யோசிச்சு பாருங்களேன். அது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் அது. அவங்க ஆண்டவர் நமக்குள்ளே வளர்ந்து நம்ம வீட்டில் வளர்ந்து ஆண்டவர் அறிஞ்சிக்காமல் போனாங்கன்னா அது அதை விட ஒரு வேதனை நமக்கு என்ன இருக்க முடியும்? நம்ம வாழ்க்கை என்ன, நம்ம பிள்ளைகள் ஆண்டவர் அறிஞ்சிக்காமல் போயிட்டா என்ன ஆகும்? அந்த வியாகுலம் உங்களுக்கு இருக்காது. எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம்னு உணர்றீங்களா? அந்த வியாகுலத்தோடு அது கொடுத்தே கொடுக்கணும். அந்த பெண்ணு போய் அந்த மகளுக்காக கேட்டுச்சு, அந்த மாதிரி என்றைக்காவது ஒரு நாளாவது ஜெபம் பண்ணியிருக்கிறீங்களா நீங்கள்? ஆண்டவரே ரட்சியும், ஏன் ரட்சித்தாலும் ஓகே, இல்லைன்னா எப்படியோ பிள்ளை பார்த்துக்கோ. அதானே மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணுறோம், நம்முடைய சொந்த பரிசுத்தத்துக்காக, சுவிசேஷம் பரவுவதற்காக. இதெல்லாம் எவ்வளோ பெரிய முக்கியமான காரியம். வியாகுலத்தோடு ஊக்கத்தோடு ஜெபம் பண்ண நம்ம படிக்கிறோமா? கெச்சமனையிலேருந்து பார்த்து படிப்போமே. கெச்சமனை உதாரணம், பெரிய உதாரணம் நமக்கு எப்படி வியாகுலத்தோடு ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணணும். கிறிஸ்து அவ்வளோ வியாகுலத்தோடு ஏன் ஜெபம் பண்ணார்? ஏன்னா இதனோட விளைவுகள் என்ன, இது எவ்வளோ முக்கியமான காரியம் என்பதை உணர்ந்ததுனால தான், உணர்ந்தனால தான். இது அப்ளிகேஷனாக நம்ம வாழ்க்கையில் யோசிச்சு பாருங்க. நம்முடைய தனிப்பட்ட பரிசுத்தத்துக்காக ஜெபம் பண்ணுறோம். எத்தனை பேர் போராடுறீங்க? கடவுள் எவ்வளோ, இயேசுக்கு யோசிச்சு பாருங்க, எவ்வளோ உடன்படிக்கையின் ப்ராமிசஸ் இருந்தாலும், தான் தான் தேவனுடைய குமாரன் இருந்தாலும், கடவுளுடைய சித்தம் நிறைவேறோன்னு தெரிஞ்சாலும், எவ்வளோ ஊக்கத்தோடு அந்த மீட்பின் ஆசீர்வாதங்கள் நம்மளை வந்து அடையணும், அவர் அந்த பாத்திரத்தை குடிச்சு தீரணும்ன்றதுக்காக ஜெபம் பண்ணார். எவ்வளோ ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணார். அப்படி அவர் பண்ணியிருக்க, அந்த இந்த மீட்பின் ஆசீர்வாதங்கள் எதற்காக அவ்வளோ ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணி அதை வாங்கினாரோ, அந்த மீட்பின் ஆசீர்வாதங்கள் என் வாழ்க்கையில் பலிக்கணுன்றதுக்காக எவ்வளோ ஊக்கத்தோடு நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க? ஏன்னா அந்த ஊக்கத்தோடு பண்ணுகிற ஜபந்தான் அந்த மீட்பின் சாதனங்கள் சென்றடையக்கூடிய சாதனம். ஞாபகம் வச்சுக்கோங்க, இயேசு நமக்காக வாங்கினார், மீட்பை வாங்கினார். அதனால நாம் எதற்காக அவர் மரித்தார்? நாம் இனிமேல் பாவத்தில் வாழாம பரிசுத்தமா வாழ்ந்து நற்கிரியைகளுக்கு ஊக்கம் உள்ளவர்களாக, வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்கணும், கனி தருகிறவர்களாக இருக்கணும். அதெல்லாம் நமக்காக ரட்சிப்புல வாங்கினார், அதுக்காகத்தான் அவர் ஊக்கப்பட்டார். அந்த மீட்பின் ஆசீர்வாதங்கள் நம் வாழ்க்கையில பலிக்கணும்னா எப்படி பலிக்கும்? நீக்கிட்டு இருந்தா பலிக்குமா இல்லையே? ஆண்டவரே எனக்காக இவ்வளோ வியாகுலப்பட்டு செத்தீங்களே, இந்த சோதனை என்னால் மேற்கொள்ள முடியலையே, இந்த பாவம் என்னால் மேற்கொள்ள முடியலையே, என்னை காப்பாத்துங்க அப்படின்னு ஊக்கத்தோடு வியாகுலத்தோடு உம் சித்தம் நடக்கணும், உம் சித்தம் நடக்கணும். உங்க தேவனுடைய சித்தம் என்ன? ஒன்று தெஸலோனிக்கர் என்ன சொல்லுது? உங்களுடைய பரிசுத்தமாக்குதலே தேவனுடைய சித்தம். நான் பரிசுத்தப்படணும், அதற்காகத்தானே அவ்வளோ வியாகுலப்பட்டீர். உம்முடைய குமாரன் அவ்வளோ வியாகுலப்பட்டாரே, அது என் வாழ்க்கையில நிறைவேறணும், அதுக்கு தேவையான தெய்வீக அசாதாரண பலனை எனக்கு கொடுங்கன்னு உக்கத்தோடு ஜபிக்கிறீங்களா? ரத்த வேர்வான வேர்வாவது வருதா நீங்க ஜபிக்கும் போது? அந்த ஊக்கம் எங்க? அது கொடுத்தே கொடுக்கணும். அது உம்முடைய சித்தம். அது இந்த பாவத்தில் நான் வாழ்வது உம்முடைய சித்தம் இல்லை, இதை மேற்கொள்ளுவது உம்முடைய சித்தம். அதுக்கு எனக்கு பலனை கொடுங்க. எங்க ஊக்க ஜபம்? எங்க ஊக்க ஜபம்? யோசிச்சு பாருங்களேன். எத்தனை தடைகள் நம்ம பரிசுத்தமாக்குதலுக்கு சந்திக்கிறோம், ரெகுலரா சந்திக்கிறோம். இயேசு உதாரணத்தை ஃபாலோ பண்றோமா? இந்த சோதனை மேற்கொள்ள ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, உன் சித்தம் நடக்கணும், உதவி செய்யுங்க. ஜபிக்கிறோமா? சபைக்காக ஜபிக்கிறத எடுத்து பாருங்களேன். இயேசு எபேசியர் 5:26 சொல்லுகிறது, கிறிஸ்து சபையை அன்பு கூர்ந்து தம்மை தாமே அந்த சபைக்கு ஒப்பு கொடுத்து அவளை பரிசுத்தப்படுத்தி மகிமையான சபையாக மாசு மறு எந்த குறையும் இல்லாம பரிசுத்தமும் மாசற்றதுமா அவருக்கு முன்பதாக பிரசன்ட் பண்ணுமா. அதுக்காகத்தான் அவர் செத்தார். சபைக்காக ஜெபம் பண்ற எத்தனை குறைவுகள், எத்தனை கேடுகள், எத்தனை பிரச்சனைகள், எத்தனை ப்ராப்ளம்ஸ், ஆவிக்குரிய ப்ராப்ளம்ஸ், வளர்ச்சி இல்லாத ப்ராப்ளம்ஸ், ஆண்டவரே நீங்க இந்த சபைக்காக இப்படி பட்டு கஷ்டப்பட்டீங்களே, இந்த சபையை பரிசுத்தமோ மாசற்றதுமா மாத்திரத்துக்காக பண்ணீங்களே, இது நிறைவேறணும், அந்த 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 வாங்கின மீட்பின் ஆசீர்வாதம் இங்க பலிக்கணும்ன்றதுக்காக ஊக்கத்தோடு மன்றாடுறோமா? அப்படியா இருக்கு நம்ம ஜெபம்? அப்படியா இருக்கு உங்க பிள்ளைங்களுடைய ரட்சிப்புக்கு? நான் சொன்ன மாதிரி எப்படி ஜெபம் பண்றீங்க? எவ்வளவு ஊக்கத்தோடு ஜெபம் பண்றீங்க மற்றவர்களுடைய ரட்சிப்புக்காக? கிறிஸ்துவை பின்பற்றுகணும்னா அவருடைய மாதிரியை பின்பற்றணும் இல்லையா? அப்போஸ்தலருங்க பண்ற ஜெபம் எப்படி இருந்துச்சு? பவுல் தெரிந்து கொள்ளுதல், இறையாண்மை தேவன், அவங்கள விட இயேசுவை விட பவுலை விட தெரிஞ்சவங்க இருக்கிறாங்களா? ஆனா அவர் ஜெபம் பண்ணும்போது இயேசு மரித்தாரு, தெரிந்து கொள்ளவங்க வந்துருவாங்கன்னா இருந்தார். அவர் என்ன சொல்றார்? கிறிஸ்து உங்களுக்குள்ள உருவாகுவதற்கு நான் என்ன பண்றேன்? கர்ப்ப வேதனைப்படுகிறேன். அந்த வார்த்தையெல்லாம் என்ன நமக்கெல்லாம் ஒன்றும் இல்லையா? அதெல்லாம் கர்ப்ப வேதனைப்படுகிறேன். ஐ கர்ப்ப வேதனைப்படும்படிக்கு வியாகுலத்தோடு உங்களுக்காக எபாஃப்ரத்து உங்களுக்காக மிகுந்த வியாகுலத்தோடு பண்ணுறான். ஏன்? ஏசு அவ்வளோ பாடுபட்டு வாங்கினாரே, அதெல்லாம் பழிக்கணும்னா, சபை வாழ்க்கையில் பழிக்கணும், நம்ம வாழ்க்கையில் பழிக்கணும்னா ஊக்கத்தோடு விடாமுயற்சியின் ஜபம்தான் சாதனம். மற்றதெல்லாம் ஜபம் இல்லை, மற்றதெல்லாம் ஒன்றும் வெற்றியை கொடுக்காது. ஊக்கத்தோடு விடாமுயற்சியின் ஜபந்தான் அதன் மூலமாக தான் நம்ம வாழ்க்கையில் வேலை செய்யும், நம்ம சபைகளில் வேலை செய்யும் கிறிஸ்துவின் மீட்பின் ஆசீர்வாதங்கள். அதுக்கு தான் அப்போஸ்தலர்கள் அவ்வளோ பாடுபட்டாங்க. அப்போஸ்தலர் ஒரு ஒரு ஜபமும் அவர் சொல்லாது, இடைவிடாமல் உங்களுக்காக ஜபிக்கிறேனே. ஏன்? ஏன்னா அப்படித்தான் அதை அந்த சாதனத்தின் மூலமாக தான் அங்கே பணி செய்யும், அது மூலம் தான் பணி செய்யும். ஒரு ஆத்மாவுடைய மதிப்பு என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த ஆத்மா கோப தேவ கோபாக்கினியை சந்திக்கிற வியாகுலம் என்னன்னு உணர்ந்து நாம் ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணுமே. பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறதுக்கு உதாரணத்தை படிங்க. கெச்சமனையிலிருந்து இயேசு தன்னுடைய ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு இவ்வளோ வியாகுலப்பட்டாருன்னா, உங்களுடைய சரீர பிள்ளைகளுக்கு கர்ப்ப வேதனை பட்டு நீங்கள் பெற்றுக்கிட்ட பிள்ளை நரகத்துக்கு போச்சுன்னா என்ன ஆகும்? அதை பெறத்துக்கு எவ்வளோ வேதனைப்பட்டீங்களோ அதை விட ரெண்டு மடங்கு கர்ப்ப வேதனைப்பட்டு ஜபிக்க வேணா நம்ம அந்த பிள்ளைகள் ரட்சியும் ஆண்டவரே. அந்த மாதிரி ஜபித்த தாய்கள் பெற்றோர்கள் அந்த பிள்ளைகள்லாம் எவ்வளோ நல்லா ரட்சித்து வந்ததை நம்ம சரி வரலாறுல பார்க்குறோம் இல்லைங்களா? அகஸ்டினுடைய அம்மா எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த பிள்ளை எவ்வளோ மோசமாக போனாலும் அந்த அம்மாவுடைய ஜபத்தினால ஒரு பெரிய விசுவாசியாக மாறினார். அந்த மாதிரி ஜபிக்கிறீங்களா அவங்க பிள்ளைங்களுக்காக? இயேசுகிட்டேருந்து படிங்க. கிரேட்டஸ்ட் எக்ஸாம்பிள் இதாங்க ஜெபம். இப்படி தாங்க ஜெபிக்கணும். நம்ம சுற்றி இருக்கிறவங்க அவங்களுக்கு நம்ம நாட்டுக்காக, ஆண்டவரே இந்த மோசமான நாட்டை காப்பாற்றும், இந்த ஊரை காப்பாற்றும் ஜெபிக்கிறோம் நம்ம இல்லைங்களா? இந்த வியாகுலம் இருக்குதா? சத்ருக்களுக்காகவும் நீங்கள் ஜெபிக்கணும்னு இயேசு சொன்னார். அவங்களுடைய ஆத்விக்குரிய நன்மைகள் ஏன் அவரை பிடிச்சி சிலுவையில் அரைஞ்சி அவரை அழையிறவங்களுக்கே அவர் என்ன வியாகுலத்தோடு தானே ஜெபித்தார். அவர்கள் செய்கிறது என்னன்னு தெரியாமல் செய்கிறாங்க. இவர் செஞ்ச அந்த ஜபத்தினால தான் சில பேரும் ரட்சிக்கப்பட்டாங்க. ஏன்னா ரட்சிப்பு, ரட்சிப்பின் மீட்பின் ஆசீர்வாதங்கள் விடாமுயற்சியின் ஜபத்தின் சாதனத்தின் மூலமாக தான் பலிக்குது. சுவிசேஷ வெற்றியும் அதன் மூலமாக தான் பலிக்குது. நம்ம வாழ்க்கையில் யோசிப்பாங்க, எத்தனை தடைகள் ஆண்டவருடைய சித்தத்தை செய்கிறதுக்கு, எத்தனை தடைகளை நீங்கள் பார்க்குறீங்க உங்கள் வாழ்க்கையில், அதையெல்லாம் ஒடிச்சு எறியக்கூடிய சாதனம் வெற்றிகரமான விடாமுயற்சின் ஜெபம். அதான் வெப்பன், நமக்கு இருக்கிற வெப்பன் அதான், சுவிசேஷத்தை பரப்புறதுக்கு இருக்கிற வெப்பன் அதான் இல்லைங்களா? நம்ம நாட்டில் எத்தனையோ வெப்பன்ஸை யூஸ் பண்றாங்க, அந்த வெப்பன்ஸ், இந்த ஐடியாலஜி, அதே இது, நமக்கு இருக்கிற ஒரே வெப்பன் இதான், ஒரே சாதனம் இதான். இந்த வெப்பனை சரியா பயன்படுத்த தெரியாம இருந்தா நம்மள மாதிரி பரிதவிக்கக்கூடிய ஆளுங்க வேற யாரும் இல்லை, ஒண்ணுமே சாதிக்க மாட்டோம். இதே தான் காலம் ஓடிட்டே போகும். ஒண்ணுமே அனல் ஆகாது, ஒண்ணுமே நம்ம பாவத்துல வெற்றி தனிப்பட்ட விதத்துல வெற்றி வராது, சுவிசேஷத்துல வெற்றி அடைய மாட்டோம், ஒண்ணுமே அடைய மாட்டோம். இப்படி நம்ம ஜெபிக்க கத்துக்கலன்னா இந்த வெற்றிகரமான ஜெபத்துக்கு உதாரணத்தை பாருங்க. அவ்வளோ பெரிய தடியை எடுத்து எரிஞ்சு வெளியே வெற்றி வீரனாக வராரு அவர். அதான் நமக்கு வைக்கப்பட்ட முன்மாதிரி. இயேசுவை நம்ம ஜெபிக்கும் போது ஒவ்வொரு தடவையும் கெத்செமனேல ஜெபித்த தன் ஆத்மாவை வருத்தி ஜெபித்த இயேசுவை பார்த்து ஜெபிக்க படிக்கணும். உங்களுக்கு என்ன வாழ்க்கையில தடை, குடும்பத்துல என்ன தடை, பிள்ளைகள் விஷயத்துல என்ன தடை, பராமரிப்பின் சூழ்நிலை எப்படி இருக்கு, உங்களை சோர்வாக்கும் போது தவிக்கும் போது, அதையெல்லாம் ஒடிச்செறிஞ்சு வெளியே வரக்கூடிய சாதனம் ஜெபம். அதை விட்டு நம்ம என்ன செய்யறோம், ரொம்ப சோர்வு ரொம்ப கஷ்டம் ஆச்சுன்னா கிச்சனுக்கு ஓடி போய் நல்லா சாப்பிட்றோம் இல்லைங்களா. சில பேர் டிப்ரெஷன் ஆச்சுன்னா நல்லா சாப்பிடுவாங்க, அதான் அவங்களுக்கு அந்த சோர்வை போர் அடிக்குது என்ன பண்ணுறது, நல்லா சாப்பிட்லாம் போர் போயிடும். சில பேர் சோர்வாச்சுன்னா டிவி கிட்ட ஓடு, அங்கே ஓடு, மொபைல் கிட்ட ஓடு. இல்லை, இயேசுக்கு மிகப்பெரிய டிப்ரெஷன் ஆச்சு, மிகப்பெரிய தடை வந்துச்சு, என்ன செய்வேன்னு தெரில, மனுஷகமாக முடியாது இதான போது என்ன பண்ணார், அந்த ஜபத்தின் சாதனம் மூலத்தில் அதை கடந்து வந்தார், வென்று வந்தார். நம்ம இப்படி வெல்றோமா, சிந்திச்சு பாருங்க. இதாங்க பெரிய புதிய ஏற்பாடினுடைய சத்தியமே. இயேசுவை நமக்கு வந்து, ஆமா அவருடைய வரலாறு வந்து கெத்செமனே எல்லாம் அவர் எவ்வளவு நமக்கு பாடுபட்டாருன்னு வரலாறு தான், ஆனா அதே நேரத்துல செகண்டரியாக அது ஒரு எக்ஸாம்பிள் நமக்கு வாழ்க்கையில, ஒரு மாதிரி அவரு, ஒரு எக்ஸாம்பிள். அவர் எப்படி வாழ்ந்தாரோ, அவர் எப்படி மேற்கொண்டாரோ, அதை பார்த்து நம்ம கற்று நம்ம மேற்கொள்ளணும் நம்ம வாழ்க்கையில. யோசிச்சு பாருங்க, இயேசுடைய கடைசி நேரத்தில் இந்த பாவ பரிகார பலி அவர் மறிக்கணும், ஆனால் அவர் மனுஷகத்தில் முடியாத காரியம் இது, முடியவே முடியாது அவர்னாலன்னு அவருக்கு தெரியும். இதை விட இம்பாசிபிள் சுச்சுவேஷன் அவருக்கு இல்லை. நம்ம டெய்லி சந்திக்கலையாத, நமக்கும் டெய்லி வருதில்ல. நம்ம வேலை என்ன, நம்ம கர்த்தருடைய ஜபத்தில் பண்ணுற, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படணும், உம்முடைய ராஜ்யம் வரணும், உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுற மாதிரி பூமியில் நடக்குமா, அது பரலோகத்தில் செய்யப்படுற மாதிரி உன் சித்தம் பூமியில நடக்கணும் ஆண்டவரே. ஆனா அதுக்கு எத்தனை தடைகள், நம்மளே தடை, நம்மளாலேயே மனுஷிகத்துல அது முடிய மாட்டேங்குது, நம்ம தடை, எத்தனை தடைகள், ஹியூமன்லி இம்பாசிபிள். என்ன செய்யறது, நம்ம தடைகளுக்கு முன்னாடி நிக்கிறோம். இயேசு அந்த கெத்செமனேல நின்ன மாதிரி, அவனால முடியாத சூழ்நிலையில் நின்ன மாதிரி நம்மளும் நிக்கிறோம். என்ன செய்யறது, எபிரேயர் 12 போட்டிருக்கு, விசுவாசிகளாக நமக்கு ஒரு ஓட்டம் இருக்கிறது. நம்ம வாழ்க்கை என்ன, பார்க்கல, ஒரு வாக்கிங் இல்லை, நம்ம ஓடணும் அந்த ஓட்டத்தில். அந்த ஓட்டம் உங்களுக்கு முன்பதாக விற்கப்பட்டிருக்கு, ஆனால் அந்த ஓட்டத்தில் ஓட முடியுதா நம்மனால, நெருக்கி நிற்கிற பாவம். கொஞ்சம் ஓடலான்னு பார்த்தா காலை வச்சு டம்முன்னு தள்ளிடுது நம்மளை இல்லைங்களா. ஒரு அடி எடுத்து வச்சா 4-5 அடி பின்னாடி போகிற மாதிரி இருக்குது. எங்கே ஓடுறது, ஓடுற மாதிரியே தெரியலையாண்டவரே, நாங்கள் எப்படி ஓடுறது, அசாதாரணமான வல்லமையை கொண்டு மேற்கொண்டு ஓடணுமே, நான் எப்படி ஓடுவேன், எவ்வளோ எதிர்ப்பு, எவ்வளோ எதிர்ப்பு, இந்த பாவத்தை நெருக்கி நிற்கிற பாவத்தை மேற்கொள்ளவே முடியாது போல இருக்கேன்னு தட்டாடி என்னால் முடியாதுன்னு நிற்கும் போது நீங்கள் என்ன செய்யணும், அதே எபிரேயர் 12:2 என்ன சொல்லப்படுது தெரியுமா, இயேசுவை நோக்கி பார், லுக்கிங் அன் டு ஜீசஸ். பாருங்களா 2 படிங்க, 12:2.
அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாதத்தில் வீற்றிருக்கிறார். ஆகையால் நீங்கள் இடைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களை சோர்ந்து போகாத படிக்கு தமக்கு விரோதமாய் பாவைகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்து அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள்,
அவரையே நோக்கி பாருங்கள். இங்கிலீஷ்ல லுக்கிங் அன் டு ஜீசஸ். ஆண்டவரே, நீங்க தடையில நின்ன மாதிரி மனுஷகத்துல முடியாதுன்னு பாடுபட்டு, அதை விட ஒரு இம்பாசிபிள் இருக்கலாமா, இயேசுவோட தடை, அவர் எவ்வளோ வியாகுலப்படணும், மனுஷகத்தில் அவரால் முடியாது, அவருக்கு பலன் இல்லை, அவர் என்ன பண்ணார், அது அவருடைய எப்படி அவர் ஹேண்டில் பண்ணி ஜெயித்து வந்தாரோ அதே மாதிரி தான் நம்மளும் ஜெயித்து வர முடியும். அதான் நம்மளுக்கு எக்ஸாம்பிள், மிகப்பெரிய எக்ஸாம்பிள். அவருடைய மனுஷிகத்தில் பத்தாது முடியாதுன்னும் போது வியாகுலத்தோடு பிதா என்னை தாங்கணும், எனக்கு வெற்றியை கொடுக்கணும்னு ஜபத்தின் சாதனத்தின் மூலமாக பலனை பெற்று வென்று வந்த மாதிரி நம்மளும் நம்முடைய முடியாத சூழ்நிலைகளில் என்ன பண்ணணும், அவரை பின்பற்றணும். அவருடைய பின்பற்றுதல் என்ன, எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும்போது அவர் என்ன பண்ணார், அந்த கஷ்ட பிரச்சனையை அடைந்து தடையை அறிஞ்சு நம்ம கஷ்டம் வந்தால் என்ன பண்ணுறோம், தூங்கிடுறோம் போய். எல்லாரும் தூங்கும் போது நம்ம ஆண்டவர் நான் நோக்கி, ஆண்டவரே இந்த தடை இருக்கு, இந்த பிரச்சனை இருக்கு, உன் சித்தம் செய்யப்படணும்னு எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும் போது வியாகுலத்தோடு அவர் ஜெபம் பண்ணார். அந்த ஜெபத்தில் அவர் வென்று வந்தார். எல்லாரும் தூங்காமல் நம்ம தூங்காமல் விழித்திருந்து கடவுள் நியமித்த அந்த ஜெபத்தின் சாதனத்தின் மூலமாக விடாமுயற்சியோடு ஜெபித்து அதில் மேற்கொண்டு வரணும். பாருங்களா, மேற்கொண்டு வரணும். அப்படித்தான் அவர் வென்று வந்தார். ஓகே, மிகப்பெரிய உதாரணம் வெற்றிகரமான ஜபத்திற்கு கெத்செமனேல நம்ம பார்க்கிறோம். இதான் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது நம்ம வாழ்க்கையில். இதான் ஜபம், இதான் எக்ஸாம்பிள். இங்கேயாவது நம்ம படித்து நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற தடைகளுக்கு ஆண்டவர் உதவி செய்யட்டும், ஜபிக்க எப்படின்னு கற்றுக் கொடுக்கட்டும். ரெண்டாவது பாடம் நம்ம படிக்க வேண்டியது, ஒரு நிமிஷம் இயேசுவை பார்க்கும்போது அந்த பாடத்தை படிக்கிறோம். இந்த பக்கம் திரும்பி பார்த்தா மூணு பேர், இவங்க மூணு பேரை யோசிச்சு பாருங்க, பீட்டர், ஜேம்ஸ், ஜான். எவ்வளோ பாக்கியவானுங்க, கொடுத்து வச்சவங்கன்னு யோசிச்சு பாருங்களேன். இந்த உலகத்திலேயே தேவகுமாரனுக்கு ரொம்ப நெருங்கியவங்கன்னா யாரு? இவங்க மூணு பேர் தான். எங்கே போனாலும் இவங்களை தக்க விட்டு போவார். சில நேரங்களில் 12 பேரை கூட அந்த பெண்ணை உயிரோடு எழுப்புறதுக்கு இவங்க மூணு பேர் தான் கூட்டு போனார். மறுரூப மலையில் எல்லாரையும் கூட்டு போல, இவங்க மூணு பேரை தான் கூட்டு போனார். இயேசுவோடு 3 வருஷம் மிகவும் நெருங்கி சாப்பிட்டு வாழ்ந்து நடந்து அவருடைய எல்லா அற்புத பணிகளும் பார்த்து, இன்னும் சில விசேஷ அற்புதங்களை பணிகளை பார்த்து, அவர்கிட்ட எல்லா போதகத்தையும் கேட்டு, தனியாக போதகம் மாத்திரம், பப்ளிக்காக மாத்திரம் இல்லை, தனிப்பட்ட ப்ரைவேட் டியூஷன் கூட இவங்களுக்கு தனியாக இவங்களுக்கு சொல்லி கொடுத்து ட்ரெயின் பண்ணி எல்லாம் கற்றுக் கொடுத்தார். எல்லாம் படிச்சுக்கிட்டாங்க, நெருங்கி நெருங்கி இருந்தாங்க. தெரிந்து கொள்ளப்பட்டதுலேயே எலெக்ட் ஆஃப் எலெக்ட்னுவாங்க, தெரிந்து கொண்ட பட்டதுலேயே தெரிந்து கொள்ளப்பட்டாங்கலாம். ரொம்ப விசேஷமாக இருந்த எல்லாம் இவளை படித்து பரலோக மகிமையே உணர்ந்தாங்க. மறுரூப மலையில் இந்த பக்கம் இயேசு, இந்த பக்கம் மோசே, இந்த பக்கம் எலியா, எல்லாமே அங்கே இருக்கு. எல்லாம் உணர்ந்தாங்க இயேசுடைய அன்பையும் ஐக்கியத்தையும் அனுபவித்த அவர்கள். இவ்வளோ பண்ணவங்க கடைசியில் ஏங்க ஃபைனல் எக்ஸாமில் ஃபெயில் ஆயிட்டாங்க? நமக்கு ஆச்சரியம் வர்றதில்ல, ஒரு பெஸ்ட்டு ஸ்கூலில் படிக்கிறான், பெஸ்ட்டு டீச்சர்ஸு, கடைசியில் பார்த்தா ஃபெயில் ஆயிட்டானா, எவ்வளோ ஆச்சரியம். அதே மாதிரி இவங்க கடைசியாக அவங்களுக்கு வந்த ஒரு எக்ஸாமினேஷன் மாதிரி கெட்ஸெமினர் ஒரு சோதனை வந்துச்சு. பார்த்தா எவ்வளோ மார்க் வாங்கினாங்க? 0, 0. இதில் தான் உங்களுக்கும் எனக்கும் விசுவாசிகளாக மிகப்பெரிய எச்சரிக்கை இருக்கு. கிரேட்டஸ்ட் எச்சரிக்கை, கிரேட்டஸ்ட் எச்சரிக்கை. என்னங்க எச்சரிக்கை? என்ன பாடத்தை இதில் படிக்கிறோம்? நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம படிக்க மறுக்கிற பாவம், அடம் பிடிச்சி மறுக்கிறோம். என்ன பாடம்? எவ்வளோத்தான் உங்களுக்கு கடந்த கால வாழ்க்கையில் ஆவிக்குரிய அனுபவம் இருந்தாலும், எவ்வளோத்தான் நீங்கள் பைபிளை படித்து கரைச்சி குடிச்சிருந்தாலும், எவ்வளோ சத்தியங்கள் தெரிஞ்சாலும், எத்தனை 50, 60, 70 வருஷம் கிறிஸ்தவ அனுபவம் இருந்தாலும், எவ்வளோதான் இயேசுவோடு நெருங்கி இருந்து நீங்கள் உண்மையான விசுவாசியாக இருக்கலாம், தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களாக இருக்கலாம், எவ்வளோ வரங்கள் இருக்கலாம், நீங்கள் பாஸ்டராக, டீக்கனாக, பிரசங்கியாக கூட இருக்கலாம், எவ்வளோதான் இருந்தாலும் இதை நீங்கள் உணருங்க. தேவன் அமைத்த அனுதின விழித்திருந்து ஜபிக்கிற டிசிப்ளின் உங்கள் வாழ்க்கையில் இல்லைன்னா, சோதனை நேரத்தில் உங்களுடைய எந்த கடந்த கால அனுபவமும் உங்களை காப்பாற்றாது. அனுதின டிசிப்ளின், அனுதின ஒழுங்கு, டெய்லி விழித்திருந்து ஜபிக்கிற ஒழுங்கு உங்கள் வாழ்க்கையில் இல்லைன்னா, பயங்கரமாக இவங்க விழுந்த மாதிரி நீங்களும் விழுந்துட போகிறீங்க. முக்கியமான உதாரணம், அவங்கள பாருங்க. இயேசு அவ்வளோ வியாகுலத்துக்கு மத்தியில் தனக்கே பலன் இல்லை, தேவ தூதன் தன்னை பலப்படுத்தின அந்த பலத்தில் தள்ளாடி வந்து அவர் என்ன சொல்கிறாரு? அப்பா, நீங்கள் என் கூட இருந்திருக்கலாம், 3 வருஷம் இருந்திருக்கலாம், என்னுடைய உயிரே போனாலும் விட்டு போக மாட்டோம்லான்னு சொல்லியிருக்கலாம், ஆனால் நீங்கள் இந்த நேரத்தில் விழித்திருந்து ஜெபிக்கலைன்னா நீங்கள் சோதனையில் விழுந்துருவீங்க. நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபிங்க. உங்களுடைய கடந்த கால அனுபவத்தை நம்பாதீங்க. 3 வருஷம் என் கூட இருந்தீங்க தான், நீங்கள் ப்ராமிஸ் தான் பண்ணுறீங்க, போக மாட்டீங்க. உங்கள் ஆவி உற்சாகமாக இருக்கிறது, ஆனால் உங்களுக்குள்ளே வேற என்னவோ இருக்கிறது, பலவீனமான வஞ்சனையான மாம்சம் இருக்குது, அதனால் நீங்கள் விழுந்துருவீங்க. நீங்க விழுந்துருவீங்க. அதனால எந்த கடந்த கால அனுபவமோ சரி, எந்த கடந்த கால வாழ்க்கையோ சரி, படிப்போ சத்திய அறிவோ எதுவுமே உங்களை காப்பாத்துறது இப்போ நிகழ்கால கடமையில நீங்க சரியா இல்லைன்னா நீங்க விழுந்துதான் போவீங்க. சோதனையிலிருந்து உங்களை காப்பாத்தாது, உங்களை காப்பாத்தாது. ஏங்க பைபிள்ல எத்தனையோ பேர் விழுறத இவங்க தானே அப்போஸ்தலர் இருக்கு. ஆனா பேதுரு தான் தலைவர், அவரை பார்த்தா நம்ம படிக்கணும். அவரையே இப்படி மோசமா எழுதி வச்சிருக்கிறாங்க அவர் விழுந்ததை. யோசிச்சு பாருங்களேன், இயேசுவை மூணு தடம் அவர் யாருன்னே தெரியாம காட்டி கொடுத்து சப சாபத்தோடு காட்டி கொடுத்தாரு. ஏன் புதிய ஏற்பாடுல இல்ல பழைய ஏற்பாடுல யோசிச்சு பாருங்க. பிதாக்களின் விசுவாசத்தின் தகப்பன் ஆபிரகாம் அவரு போய் சொல்லி பயந்தாருன்னு எழுதியிருக்கு. யாக்கோபுடைய பாவங்கள், ஏன் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன் யாரு? தாவீது. அவர் கொலகார மனைவியை திருடினார், என்ன மோசம்? ஏன் அவங்க அப்படி அவங்களுடைய மோசமான வாழ்க்கையெல்லாம் ஏன் எழுதியிருக்கு? அதை நம்ம பின்பற்றணும்னா இல்லை, ஒரு விதத்தில் நம்ம ஏதாவது விழுவும் போது எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு நினைக்க கூடாதுன்னு ஒரு நம்பிக்கை கொடுக்கணும்னு இருந்தாலும் அது முக்கியமாக எழுதப்பட்டது எதுக்கு தெரியுமா? உம்முடைய சாட்சிகள்னாலே நான் எச்சரிக்கைப்படுகிறேன். ஒரு வார்னிங். எப்பா நீ ஆபிரகாமா இருக்கலாம், நீ யாக்கோபா இருக்கலாம், நீ தாவீதாவே இருக்கலாம், எத்தனை சங்கீதம் எழுதினவனா இருக்கலாம், நீ எவ்வளோ பெரிய வீரன் தீர சூரனா இருக்கலாம், விசுவாச இவனா இருக்கலாம், விசுவாச தகப்பனா இருக்கலாம், நீ காண்டி ஒவ்வொரு நாளும் அனுதின விழித்திருந்து ஜபிக்கிற ஒழுங்கு வாழ்க்கையில வரல, நீ பயங்கரமா உழுவ போற, பயங்கரமா உழுவ போற. எவ்வளவு பெரிய பாடம் நம்ம படிக்கணுமே. நீங்களோ நானும் எப்ப படிக்க போறோம் இந்த பாடத்தை? நீங்க கேட்டுக்கணும், எப்பதான் படிக்க போறோம்? எவ்வளவு சத்தியம் படிச்சிருக்கிறோமே, எவ்வளவு தெரியுமே, எவ்வளவு அனுபவம் இருக்குதே, கிறிஸ்துவடைய அனுபவம் இருக்குதே, அது எதுவுமே காப்பாத்தாது. ஏன் ஒரு பெரிய களஞ்சியம், பெரிய அனுபவத்தின் களஞ்சியம், ஊழியத்தின் களஞ்சியம், சத்தியத்தின் களஞ்சியம் இருந்தாலும் சோதனைன்னு வர நேரத்தில் அது எதுவுமே உங்களை காப்பாத்தாது. இன்னைக்கு நீங்கள் விழித்திருந்து ஜெபிக்கலன்னு இதுதான் ஆவிக்குரிய உண்மை. இதை நம்ம புரிஞ்சுக்கணும், இதை நம்ம படிக்கணும். என்னுடைய இருதய பயத்தை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டா, எனக்கு இப்போ ரோட்டுக்கு போயிடுவோம் பிச்சைக்காரர் அதெல்லாம் பெரிய பயம் இல்லை. என்ன பயம் தெரியுமா? 25-30 வருஷமா ஆண்டவர் என்னை ரட்சித்தாரு, 15 வருஷமா ஊழியம் செஞ்சுட்டு வர, எத்தனை கிருபைகள், எத்தனை ஆசீர்வாதங்கள், எத்தனை சத்தியங்கள், பிரசங்கங்கள் யோசிச்சு பாருங்களேன். சில நேரங்களில் பெரிய போதகர் அவங்க இவங்கெல்லாம் எடுத்து பார்க்குறேன், இவ்வளோ தெளிவாக, இவ்வளோ அழமா, அவங்க கூட விளக்கலையே, ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காருன்னு ஆனந்தமயப்பட்டு போறேன். என்ன சொல்லி கொடுத்த, என்ன சத்தியம் பாடி எவ்வளோ அருமையா ஆண்டவர் பிளஸ்டம் பண்ணியிருக்கிறார் மினிஸ்ட்ரியை. சில பேர் நீங்களும் பிரயோஜனப்படுறீங்க. ஆனா இவ்வளோ ஆண்டவர் என்னை ஆசீர்வதிச்சால் இந்த ஊழியத்தின் ஆசீர்வாதங்களும் என்னுடைய தனிப்பட்ட பக்தி வாழ்க்கைக்கு, தனிப்பட்ட விழித்திருக்கிற ஜபித்து வாழ்க்கையை அது குறைச்சிச்சுன்னா எனக்கும் நான் மறிக்கிறதுக்கு முன்னாடி என்ன மாதிரி பாவங்களை நான் செய்வேன்னு எனக்கே தெரியாது, எப்படி விழுந்து போவேன்னு எனக்கே தெரியாது. விழுதுலாங்க நம்ம யோர்தான் நதி, அதான் நம்மளுடைய மரணம், அதை கிராஸ் பண்ணுற வரைக்கும் நம்ம சேஃபே கிடையாது. தாவீது பாவத்தில் உழுவும் போது 25 வயசு வாலிபன் இல்லை, ஹார்மோன்ஸ் எல்லாம் அவருக்கு ஊக்கமாக இருந்த காலம் இல்லை, 55 வயசு, 6 மனைவிகள், அழகான மனைவிகள் ஏற்கனவே இருந்தாங்க, எவ்வளோ முதிர்ந்து உச்சக்கட்டத்துக்கு போன நேரத்தில் விழுந்து போயிட்டாரே. நீங்களோ நானும் என்ன, நீங்களோ நானும் யோசிச்சு பாருங்க, எந்த கடந்த கால அனுபவமும் நம்மளை காப்பாற்றாது. விழித்திருந்து ஜபிக்கிற பழக்கம் வைராக்கியமா நம்ம பிடிச்சுக்கிட்டு ஒவ்வொரு நாளும் இல்லைன்னு, ஒவ்வொரு நாளும் இல்லைன்னா இவ்வளோ ஊழியத்தை செஞ்சு எத்தனை கிறிஸ்தவர்கள் எடுத்து பாருங்க, எத்தனை பாஸ்டர்ஸ் எடுத்து பாருங்க, நல்லா ஓடினாங்க, 10 கிலோமீட்டர் வரைக்கும் வேகமா மாரத்தான் ரேஸ்ல ஓடினாங்க, அப்புறம் பார்த்தா 20 கிலோமீட்டர் பார்த்தோன்னா கொஞ்சம் கம்மியாச்சு, 30 கிலோமீட்டர் பார்த்தா ஆரம்பத்தில் நல்லா ஓடுறாங்க எல்லாம், 30ல் பார்த்தோன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் நடக்க ஆரம்பித்தாங்க, 40ல் நொண்ட ஆரம்பித்தாங்க, 50ல் முகம் குப்புற கீழே விழுந்துட்டாங்க, ரேஸ்லேயே இல்லை. ஏன் தெரியுமா? ஆரம்பத்தில் நமக்கு நல்லா தெரியும் நம்ம ஜாக்கிரதையாக இல்லைனா விழுந்துருவோன்னு, அனுபவம் இல்லை ஒன்றும் இல்லை தெரியும். எனக்கும் பாருங்க யோசிச்சு, ஆரம்பத்தில் ஏதாவது பார்த்தோம் நம்ம மனசை கெடுத்துருமே, அந்த மனசு கரெக்ட் பண்ணிடுறோமே, ஆண்டவருக்குள்ளே இருக்க முடியாதுன்னு ஏதாவது தப்பாக வந்துச்சுன்னா உடனே ஆஃப் பண்ணிட்டு போயிடும். இப்போ தான் நான் 50 வருஷம் பாஸ்டர், நான் 15 வருஷம் பாஸ்டர், இப்போ எனக்கு அனுபவம் இருக்குது, எவ்வளோ பைபிள் படிச்சிருக்கிறேன், அதெல்லாம் என்ன பண்ணிடப்போகுது என்ன? அதனால ஒரு டிவியில் ஒரு ஒரு தப்பான காட்சி வருதுன்னா நல்லா பார்த்துட்டு என்ன ஆயிரப்போகுது பெருசா. அந்த இது ஆங்காரம், அந்த ப்ரிசம்ஷன் பேதருக்கும் இருந்துச்சு இல்லையா, அந்த ப்ரிசம்ஷன். ஆண்டவரே 3 வருஷம் உங்க கூட இருந்திருக்கணும், செத்தாலும் அவங்க விட்டு போக மாட்டோம்னு. இல்லை, இப்போ நீ விழித்திருந்து ஜபிக்கலைன்னா விழுந்து தான் போயிடும். அதனால தான் 10 கிலோமீட்டர் நல்லா ஓடுறாங்க, 20ல ஸ்லோ 30ல் நொன்றுது, நமக்கும் ஆயிரும். எதனால இந்த பாடத்தை படிக்காம, இந்த எச்சரிக்கை படிக்காம. எவ்வளோத்தான் அனுபவம் இருந்தாலும், எவ்வளோத்தானிய வீரனா தீரனா ஆபிரகாமா இருந்திருந்தாலும், எவ்வளோ பெரிய ஊழியங்கள் செஞ்சிருந்தாலும், இன்னைக்கு நீ விழித்திருந்து ஜபிக்கலைன்னா உள்ளத்தான் போற. தேவன் தான் நமக்கு உதவி செய்யட்டும். ஏன்னா இது நம்ம நம்ம மேக்கப் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஆமாம், ரொம்ப எக்ஸைட்டட் பாஸ்டர், இன்னைக்கு ரொம்ப ஆர்வமாக படிச்சிருக்கிறோம், கம்யூனியன் வேற எடுத்திருக்கிறோம், ரொம்ப ஆர்வமாக எடுத்திருக்கிறோம் இன்னும். ஆமாம், உற்சாகம்தான், ஆனால் உனக்கு 2 இயற்கை இருக்கு, ஞாபகம் வச்சுக்க. எவ்வளோ உற்சாகமாக நீ கம்யூனியன் எடுத்து பிரசங்கத்தை கேட்டு ஆர்வமாக போகிறோம், போய் என்ன பண்ணுறோம், நீ ஃபுல்லாக அனலாக இருக்கணும், தேவ பிரசன்னமே முழுகி கடக்கிறோம். அதனால இன்னைக்கு ஜெபிக்க வேண்டியதில்லை. இன்னைக்கு ஓய்வு நாள், நம்ம ஆண்டவர் வசனம் படிக்க வேண்டியதில்லை. இன்றைக்கி தானே சபையில் எவ்வளோ படிச்சுட்டு வந்தோம், தெய்வீகமெல்லாம் வாயில் காதலெல்லாம் பொங்கி வழியுதே அப்படின்னு நிம்மதியாக இருக்கும்போது தான் சாத்தான் பக்கத்தில் வருது, ஓய்வு நாள்னு கூட பார்க்காம பாவம் செய்ய வைக்கிறது. உங்களுக்கு ஆகுதா? ஏன் நீங்கள் இன்றைக்கி காலையில் நினச்ச அனுபவத்தினால, ரொம்ப ஆங்காரம் வந்ததுனால, ஒவ்வொரு நேரமும் விழித்திருக்க வேண்டிய அவசியம். ஏன் உங்களுக்கு வெறும் உற்சாகமான ஆவி மாத்திரம் இல்லை, பலவீனமான வஞ்சனையான மாம்சருக்கு அது எப்போ இடம் கொடுக்குவோமோன்னு காத்துக்கிட்டு இருக்கு. ரொம்ப நீங்கள் உங்கள் காடை எப்போ விடுறீங்க, உங்கள் பாதுகாப்பை எப்போ விடுறீங்க, ஐயோ நம்ம விழிப்பை எப்போ விடுறீங்க, எந்திரிச்சு வந்து உங்களை விழ வைக்கும், அது காத்துக்கிட்டு இருக்கு. மாம்சம் ஆவிக்கு விரோதமாக, ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக போகிறது, இதுதான் பிரச்சனை. நம்ம ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறது இல்லைங்களா, யூகம் பண்ணிக்கிறது. நம்ம கடந்த கால அனுபவம் நம்மளை காப்பாற்றோம், 15 வருஷம் பாஸ்ட்ரேலியா, 30 வருஷம் விசுவாசி இல்லையான்னு நினச்சி ஒரு காட்சிக்கு இடம் கொடுக்கும்போது தான் யாக்கோபில் சொல்கிறார் இல்லையா, அவனவன் தன் இச்சையினால் இழுக்கப்பட்டு திக்குண்டு சோதிக்கப்படுகிறான், பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கிறது, பாவம் மரணத்தை பிறப்பிக்கிறது. இந்த ப்ராசஸ் நடக்கும், யாராக இருந்தாலும் சரி தேவன் தான் இந்த பெரிய எச்சரிக்கையின் மூலமாக உங்களை என்னையும் எழுப்பி நம்முடைய தனிப்பட்ட ரகசிய ஜப வாழ்க்கைய ஒரு 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 எழுப்புதல் ஏற்படுத்தட்டும், ஒரு எழுப்புதல் ஏற்படணும். ஏன் நம்ம அங்கே தோத்தோம்னா தாங்க வாழ்க்கையிலேயே தோற்று போகிறது. இயேசு வெற்றிய சிலுவையில் அறையில, சிலுவையில் அடைஞ்சிடல, அதுக்கு முன்னாடியே கெத்செமனேல அந்த வெற்றியை சம்பாரிச்சதுனால தான், அந்த ஜபத்தில் வென்றதுனால தான் அந்த வெற்றியை அங்கே போய் நிகழ்த்தினார். நம்ம வாழ்க்கையிலையும் வெற்றியை தோக்க போகிறோமா இல்லையான்றது எங்கே இருக்குது தெரியுமா, தனிப்பட்ட ரகசிய வாழ்க்கையில் தான் இருக்கு. அங்கே நீங்கள் ஜெயிக்கிறீங்களா இல்லையான்றதை பொறுத்து தான் உங்கள் வாழ்க்கை, உங்கள் சாட்சி. ஆண்டவர் இந்த பாடத்தை நமக்கு உதவி செய்யட்டும். கடைசி பாடம் என்ன படிச்சிருக்கிறோம், கெத்செமனேல வருகிற மிகப்பெரிய வெற்றிகரமான ஜபத்துக்கு உதாரணம் கெத்செமனேலேருந்து வருது. மிகப்பெரிய எச்சரிக்கை விசுவாசிகளுக்கு கெத்செமனேலேருந்து வருது. கடைசியாக கெத்செமனுடைய மிகப்பெரிய எச்சரிக்கை அவிவிசுவாசிகளுக்கு, ஆண்டவரை நம்பாதவர்களுக்கு. இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கிற நீங்க முடிய போது கொஞ்சம் கவனமாக கேளுங்க, கடைசி நேரத்தில் தான் தூங்கிடுவீங்க சில பேர் இல்லையா, கொஞ்சம் கவனமாக கேளுங்க, ரொம்ப முக்கியம். உங்களை ஆண்டவருக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு என்னென்னலாம் சொல்லணும், இன்னும் என்ன சொல்லணும் யோசிச்சு பாருங்க. இன்னும் இயேசுக்கிட்ட வந்து அவர் தான் ரட்சிக்கிறேன்னு அவர் காத்திருக்கிறார், அவர் கூப்பிடுறாரு, நீங்கள் வராமல் இருக்கிறீங்க. ஏன் வராமல் இருக்கிறீங்க? இன்னும் நீங்கள் ரட்சிக்கப்படாமல் இருந்தா இந்த இந்த கெத்செமனேலேருந்து வருகிற எச்சரிக்கையாவது உங்கள்கிட்ட பேசுமா? யோசிச்சு பாருங்க. வேதம் நமக்கு என்ன சொல்லுது, இயேசுக்கிட்ட வந்து ரட்சிக்கப்படாத எல்லாருமே அவங்க தலை மேலே தேவனுடைய கோபாக்கினேன் பாத்திரம் இருக்கு, அது எப்போ கொட்டப்படும்னு தெரில. நீங்கள் ஒவ்வொரு நேரம் வாழ்கிற நிமிஷமும் அந்த பாத்திரம் நிரம்பிக்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு பாவமும், உங்கள் பிள்ளைகள் இருக்கிறீங்களா, அவங்க அப்பா அம்மா பேச்சு கேட்காம அவங்கள இருதயத்தில் தப்பாக திட்டும் போது, அவங்க விரோதமாக போகும்போது அந்த பாத்திரம் கோபம் கற்பனை உடைக்கிறீங்க, கோபம் நிறைஞ்சிக்கிட்டே போகுது, அந்த பாத்திரம் நிறைஞ்சிக்கிட்டே போகுது. உங்கள் தலை மேலே இருக்குது அந்த பாத்திரம், எப்போ அது உடஞ்சி ஊத்தோன்னு தெரியல. என்னங்க பாஸ்டர் பாத்திரமாவது, என்னன்னா ஜாலியாக நம்ம இருக்கிறோமேன்னு உங்களுக்கு இருந்தா காரணம் என்ன தெரியுமா, நீங்கள் எவ்வளோ குருடாக இருக்கிறீங்க, பிசாசு வந்து உங்களை குருடாக்கி வச்சிருக்கிறான். இந்த பிரபஞ்சத்தின் பிரபுன்றது பிசாசு. அந்த பிசாசுக்கு என்ன வேலையா, எல்லாரையும் குருடாக வைக்கணுமா, குருடாக்கி வச்சிருக்கிறான், உங்களை குருடாக்கி வச்சிருக்கிறான், உணர்வில்லாதவர்களாக வச்சிருக்கிறான், உங்களுக்கு ஒரு குளோரோஃபார்ம் மாதிரி கொடுத்து உங்களை மயக்கத்தில் வச்சிருக்கிறான். மயக்கத்தில் வச்சா உங்களுக்கு என்ன செஞ்சாலும் உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது, அந்த மயக்கத்தில் நீங்கள் இருக்கிறீங்க. பாருங்க, இந்த தேவ கோபாக்கினேன் பாத்திரம் கிறிஸ்துவுக்கு என்ன செஞ்சிச்சு பாருங்களேன். அவர் இன்னும் அந்த பாத்திரத்தை குடிக்க கூட இல்லை, அந்த பாத்திரத்தின் முன் ருசி பார்த்தவரே ஐயோ அதிர்ச்சி ஆகி போய் மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறேன்னு ரத்த வேர்வா அவருக்கு வருது, உடம்பெல்லாம் நடுங்குதே அவருக்கு. அவருக்கே அந்த பாத்திரம் செஞ்சிருச்சுன்னா யோசிச்சு பாருங்க, அவ்வளோ வியாகுலம் அவருக்கு ஏற்பட்டது பட்டிருந்தா இந்த பாத்திரத்தை பற்றி, உங்கள் பாத்திரத்தை, உங்கள் கோபாக்கினை பாத்திரத்தை பற்றி சொன்னால், நீங்கள் தூங்கிக்கிட்டு அக்கறை இல்லாமல் இருந்தீங்கன்னா உங்களை என்ன செய்யறது? எவ்வளோ பிசாசுனால குருடாக்கப்பட்டு உணர்வில்லாமல் நீங்கள் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்கன்னு யோசிச்சு பாருங்களேன். இந்த பாத்திரம் நீங்கள் ஒரு நாள் குடிக்காமல் உங்களை ஆண்டவர் விட மாட்டார். இந்த பாத்திரம் நிரம்பிக்கிட்டு இருக்கு. வேதம் என்ன சொல்லுது? இந்த பாத்திரம் உங்களை ஆக்கினைக்குள் தீர்த்திருக்கிறது. எந்த நிமிஷமும் அந்த பாத்திரத்தை குடிக்காம ஒவ்வொரு நாளும் நம்ம செய்கிற தப்புங்க யாருக்கும் தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கலாம். உங்களை பார்க்குற எல்லா இடத்துலையும் இருக்கிற தேவன் அவரே சாட்சியாக இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அந்த பாத்திரத்தை நிரப்பிக்கிட்டு இருக்கிறார். நித்தியமெல்லாம் உங்களை குடிக்க வைப்பார் அந்த பாத்திரம். யோசிச்சு பாருங்க, இந்த எச்சரிக்கை வருது. இன்னைக்காவது நீங்க ஒருவேளை ஒருவேளை எந்திரிச்சு அந்த பாத்திரத்தை ஒரு துளி முன்றுசி பார்த்தீங்கன்னா, நான் சொல்றேன், உங்களுக்கு மரண வியாகுலம் வந்து ஒரு நிமிஷத்திலே செத்து போயிருவீங்க, ரத்த வேறு வந்து செத்து போயிருவீங்க உங்க பாத்திரத்தை பார்த்தா. அதெல்லாம் தெரியாம நீங்க ஜாலியா இருக்கிறீங்க பாருங்களேன். இந்த மாதிரி சாமணம் கேட்டுட்டு நல்லா வீட்டுக்கு போய் ஸ்டார் பிரியாணி வாங்கி சாப்பிட்டு நல்லா அமைதலா தூங்க வைக்கிற தூக்கம் உங்களுக்கு இருக்கே, உங்கள் வாழ்க்கை இதையும் கேட்டுட்டு நீங்கள் நிம்மதியாக இயேசுவாவது ரட்சிப்பாவது நம்ம நல்லா சாப்பிட்டோம் அப்பாடா முடிஞ்சிச்சின்னு வீட்டுக்கு போகலாம், ஸ்டார் பிரியாணி சாப்பிட்டா தூங்கணும் நிம்மதியாக, இதாங்க சாத்தா உங்களுக்கு கொடுக்குற குளோரோஃபார்ம். இதை வாங்கி 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 ஒரு நாள் ஊற்றுவாங்க பாருங்கள் அந்த பாத்திரம் உங்கள் மேலே. என்ன பண்ண போகிறீங்க? இயேசு பட்டு எவ்வளோ வியாகுலம் பட்டாரே அந்த பாத்திரத்தை பார்த்து, உங்கள் பாத்திரம் எப்படி நிரம்பிக்கிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் எவ்வளோ குருட்டுத்தனத்தில் இருந்தால் அந்த பாத்திரத்தை கொஞ்சமாவது இன்றைக்கி தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் ரத்த வேர்வு சிந்தி வியாகுலப்படுவீங்க. ஆண்டு பரிசுத்தாவியானவர் தான் உங்கள் கண்ணை திறந்து கொஞ்சமாவது அந்த பாத்திரத்தை காண இன்றைக்கி உதவி செய்யட்டோம். ஏன்னா ஒரு நாள் அதை நீங்கள் திறந்து ஆண்டவர் திறந்து காமிக்கும்போது ரொம்ப லேட் ஆயிடும், ரொம்ப லேட் ஆகிடும். ஐயோன்னு நரகத்தில் கதறிக்கிட்டு போவாங்களே, ஏன் டூ லேட். இன்றைக்கி பார்க்குறது நல்லதுங்க. அந்த பாத்திரத்தை இன்னைக்கு பார்த்துட்டீங்கன்னா இயேசுக்கிட்ட வராம இருக்கவே மாட்டீங்க. உங்க பாத்திரத்தை காண்டி ஒரு துளி இன்னைக்கு பார்த்துட்டீங்கன்னா இயேசுக்கிட்ட ஓடி பிறண்டுகிட்டு வருவீங்க, பிறண்டுகிட்டு வரண்டிக்கு உருண்டுகிட்டு வருவீங்க. ஏன்னா இன்னைக்கு தான் ரட்சிப்பின் நாள். எவ்வளோ குருட்டுத்தனம், எவ்வளோ மயக்கம், இந்த பாத்திரத்தை கூட உணராம நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்களே. இன்னைக்கு ஆண்டு ஆவியானவர் உங்களை எழுப்பக்கூடாதா? எவ்வளோ பயங்கரம். உங்களுக்கு ஒன்று சொல்லவா? இன்னொன்று, இயேசு குடித்த பாத்திரத்தை விட நீங்கள் குடிக்கிற பாத்திரம் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ரெண்டு விஷயத்தில் அது ரொம்ப பயங்கரம். ஒன்று, அது யார் மேலே உழுவுதோ அது அந்த ஆளை பொறுத்து. ரெண்டாவது, அதனோட கால அளவு பொறுத்து. யோசிச்சு இயேசு எப்படி சொன்னார் தெரியுங்களா? இதை லூக்கா 23:31 சொல்கிறாரு, பச்சை மரத்துக்கு இவைகளை செய்தால் பட்டை மரத்துக்கு என்ன செய்ய மாட்டார்கள். அவர் பச்சை மரம், நீங்களோ நானும் பாவிகளா என்ன? பட்டை மரம், பச்சை மரம், பட்டை மரம். ஒரு பெரிய அக்கினி சூளையில் இந்த ரெண்டு மரத்தையும் போட்டோம்னா ஒரே சூளை தான், ஒரே தேவ கோபாக்கினை தான். ஆனால் ரொம்ப ஆக்ரோஷமாக எரியிறது எது? பட்டை மரம் தான், ஒரே நெருப்பு தான், பட்டை மரம் தான் ரொம்ப எரியும். அதே மாதிரி இயேசு பச்சை மரம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருக்கு வந்து எந்த மனசாட்சி குற்ற உணர்வும் இல்லை, தனிப்பட்ட விதத்தில் எந்த பாவமும் செய்யாதவர் அவர் இல்லைங்களா? அந்த எந்த பாவமோ எல்லா பாவமும் அவர் மேலே சுமத்தப்பட்டாலும் தன்னால் தனிப்பட்ட விதத்தில் அவர் எந்த பாவத்தையும் செய்யலை. அவருக்கே இந்த வியாகுலம் ஏற்பட்டுச்சுன்னா எல்லா பாவத்தை செஞ்ச உங்களுக்கு என்ன ஏற்படும் யோசிச்சு பாருங்கள். எவ்வளோ பிரசங்கத்தை கேட்ட நீ, எத்தனை தடவை இயேசுக்கிட்ட வரணும் வரணும்னு உன்னை கூப்பிட்டாங்க, எத்தனை பாவங்களை செஞ்சுக்கிட்டு பாவம் தான் எனக்கு வேணும், உலகம் தான் எனக்கு வேணும் தொடர்ந்து நீ போன, உன் மனசாட்சி உடமா, உன் பிரசங்கம் கேட்ட பிரசங்கம் உன்னை உடமா, ஒவ்வொரு நாளும் உன் மனசாட்சி செய்யாத தப்பு இது தப்பான வழியில் போகாதன்னு எத்தனை புத்திமதிங்க உனக்கு சொன்னாங்க, கேட்டு 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 போனியேன்னு உன் மனசாட்சி ராட்சச மாதிரி எந்திரிச்சு ஒரு சமுட்டியில் அடிக்கிற மாதிரி தலையில் உங்களை அடிக்காதா? இயேசுக்கு அது இல்லை, இயேசுக்கு அந்த பாடு இல்லை, ஏன்னா அவர் மனசாட்சி சுத்தமாக இருந்துச்சு இல்லைங்களா. உங்கள் பாடு உங்கள் பாத்திரம் பெருசுன்னு ஒன்றில் உணர்றீங்களா? அவர் பச்சை மரம். ரெண்டாவது அவருக்கு வந்து உள்ளே இருக்கிற ஆளுகிற பாவம் இல்லை, ஆளுகிற பாவம் இச்சை அவருக்கு இல்லை. நரகத்தில் நீங்கள் போன பிறகு அந்த வியாகுலம் அந்த இச்சை வந்து கட்டுப்படாத விதத்தில் இருக்கும். கடவுள் மேலே கோபமோ வைராக்கியமோ வெறுப்பும் பயங்கரமாக இருக்கும். கட்டுப்படாத விதத்தில் வியாகுலம் கடவுள் மேலே வெறுப்பும் தேவ தூதரனும் பரிசுத்தமானங்களே வெறுப்பு இருக்கும். ஆனால் இயேசுக்கு அது இல்லை, உங்களுக்கு அந்த வியாகுலம் இருக்கும். அடுத்ததாக கடவுளுடைய வெறுப்பின் அனுபவத்தை அவர் அனுபவித்ததில்லை பாருங்களேன். ஆமாம், கடவுள் அவர் முகத்தை திருப்பிக்கிட்டாரு தான், தன் குமாரன் வேண்டும் போது அவரை கைவிட்டாரு தான், அவர் கதர்னாரு தான். ஆனால் அதே நேரத்தில் அந்த கெச்சமனிலேயே போய் அவர் என்னன்னு கூப்பிட்டார், அந்த பாத்திரத்தை தான் குடித்தார், அப்பா பிதாவேன்னு கூப்பிட்டார். அவங்க அப்பா அவரை இன்னும் நேசிச்சாருன்னு தெரியும். ஆனால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? கடவுளுடைய பரிபூர்ண வெறுப்பை நீங்கள் அனுபவிப்பீங்க. இன்னும் பெரிய பயங்கரம் என்ன தெரியுமா? இயேசு பாத்திரம் வந்து அவர் சில மணி நேரம் தான் குடித்து அவர் முடிச்சிட்டார். உங்கள பாத்திரம் எப்படி இருக்கும்? நித்தியமெல்லாம் குடிக்கணுமே, நித்தியமெல்லாம் குடிச்சு குடிச்சு குடிச்சு, ஏன்னா அவங்க பாருக்கு எல்லையே இல்லை. கொஞ்ச நேரத்தில் அவர் குடிச்சு அதோடு முடிச்சு வென்று வந்துட்டார். ஆனா உங்க பாத்திரம் டிஸ்பேரை யோசிச்சு பாருங்களேன், நித்தியமெல்லாம் குடிச்சுக்கிட்டு இருக்கணும். அந்த பாத்திரம் நித்தியமெல்லாம் குடிச்சுக்கிட்டு இருக்கணும். தேவ குமாரனுக்கு அவருக்கே இருக்கிற அந்த பச்சை மரத்துக்கே அந்த பாத்திரம் அந்த அளவுக்கு வியாகுலப்படுத்துச்சுன்னா உங்களுக்கு உங்க பாத்திரத்தை பத்தி எந்த அக்கறையும் இல்லாம இருந்தா நீங்க எவ்வளவு மயக்கத்துல இருக்கிறீங்க யோசிச்சு பாருங்க, எவ்வளவு குருட்டுத்தனத்துல இருக்கிறீங்க. இன்னைக்கு நீங்க உணர்வீங்களா இந்த கெச்சமனல இருந்து வருகிற எச்சரிக்கை உங்களுக்கு இதாங்க? அவருக்கு பார் என்ன பண்ணுச்சு பார் அவருக்கு அந்த பாத்திரம், அவர் பச்சை மரத்துக்கே அந்த பாத்திரம் அப்படி பண்ணுச்சுன்னா உன் பாத்திரத்தை நீ பார்க்கும்போது ரெவலேஷன்லாம் போடல, இன்னி கூட படித்தோமே, தேவதூதன் கூப்பிடுறாராம் வானத்தில் இருக்கிற பறவைகள் எல்லாம், இதுக்கு வந்து அவங்களுடைய உடம்பை சாப்பிட்டு போ, விருந்து காத்திருக்கு சாப்பிட்டு போ. கடவுளுடைய கோபம்னா ரொம்ப பயங்கரங்க. அது வரும்போது மனுஷங்க என்ன பண்ணுறாங்க? மலைகளையும் பாறைகளையும் கூப்பிட்டு எங்களை போட்டு நசுக்கிடுங்க, அதுலேருந்து எங்களை காப்பாற்றுங்க. அவங்களுக்கு அங்கே ரத்த வேறு வரலையா, வியாகுலம் வரலையா? அதை பார்க்கும்போது உங்களுக்கும் வரும். இன்னைக்கு இயேசுக்கிட்ட வாங்கல, அந்த பாத்திரத்தை உங்களுக்காக குடிச்சாரே, இன்னைக்கு இயேசுக்கிட்ட வாங்கல. அதனால தான் அது நீங்கள் ஆண்டவர்கிட்ட வரோம் ஜெபிக்கிறோம். சில பேர் சொல்லுவாங்க ஆண்டவர்கிட்ட எவ்வளோ ஜெபிச்சங்க, ஆனால் அவர் என்னை காப்பாற்றுற மாதிரி தெரியல, என்னை ரட்சிக்கிற மாதிரி தெரியல. நீங்கள் சொல்லிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறீங்களா? எப்படி ஜெபம் பண்ணீங்க? நீங்கள் எப்படி ஜெபம் பண்ணீங்க? ஆண்டவரே என்னை காப்பாற்றும் இல்லைன்னா நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன், இதான் ஜெபம். இன்னைக்கு தானே ஜெபத்தை பற்றி படித்தோம், ரட்சிப்புக்காக எப்படி ஜெபம் பண்ணுன்னு தெரியுமா? இயேசுக்கிட்ட வந்து பார்த்து படிங்க. ரத்த அவர் உங்களை காப்பாத்துறதுக்காக அவ்வளோ ரத்த வேர்வு சிந்துற அளவுக்கு வியாகுலப்பட்டு ஜெபித்தாரு, நீங்க என்ன ஜெபம் பண்றீங்க? வேதம் எப்படி சொல்லுது தெரியுமா? இடுக்கமான வாசலா உட்பிரவேசிங்க, அகனைஸ் டு என்டர் த்ரூ த நேரோ கேட். அப்படித்தான் அங்க ஜெபிக்கணும், ஆண்டவரே காப்பாற்றும், ஆண்டவரே என்னை காப்பாற்றும், லார்ட் சேவ் மீ, லார்டு கிவ் மீ ரிப்பன்டன்ஸ், தூங்கிடுறது. அதுக்கப்புறம் அப்படியா ஜெபிக்கிறது? அப்படி ஜெபிக்கிறவங்களுக்கு ஆண்டவர் ரட்சிப்பு கொடுப்பார். இயேசு எப்படி ஜெபித்தார் பாருங்களேன். உங்களுக்கு வியாகுலத்தோடு ஊக்கத்தோடு ஆண்டவரே என்னை காப்பாற்றுற வரைக்கும் நான் விடமாட்டேன் உங்களை அப்படின்னு விடாமுயற்சியாக ஜெபித்தா ஏங்க காப்பாற்ற மாட்டார் அவர்? அவரே சொல்லியிருக்காரு, ஆகனை இடுக்கமான வாசலால் உட்பிரவேசித்து வாங்க நான் உங்களை காப்பாற்றுறேன்னு. நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் வந்து ஆண்டவர் நீங்கள் என்னை காப்பாற்றினாலும் பரவாயில்ல, இல்லைன்னா ஓகே மேனேஜ் பண்ணுறேன்றவங்களை யாரையும் அவர் காப்பாற்றுறது இல்லை. ஏன் இந்த பாத்திரத்தை பார்த்தவங்க அவங்க ஜெபிக்கிற விதம் வேறு. இந்த பாத்திரத்தை பார்த்தவங்க ஆண்டவரே நீங்கள் என்னை காப்பாற்றலைன்னா நான் இருக்கவே முடியாது, தூங்க முடியாது, வாழ முடியாது, என்னை காப்பாற்றுங்க. ஜான் பண்ணி எனக்கு ஆச்சு இல்லையா, எத்தனை மாதம் கஷ்டப்பட்டார் மனுஷன், தூக்கம் இல்லை ஒன்றும் இல்லை, நான் ஐயோ அழிவு போதே இந்த உலகம் அழிய போதேன்னு ஆண்டவரை நாடி வந்தார். அந்த மாதிரி வந்திருக்கிறீங்களா? விடாமுயற்சியா கேளுங்கள், தட்டுங்கள், அவர் காப்பாற்ற தானே வந்திருக்கிறாரு. இந்த இயேசு காப்பாத்துறதுக்கு எவ்வளவு ஆர்வமா இருக்கிறார் தெரியுமா? உங்களை காப்பாத்துறதுக்கு தானே அவர் எவ்வளவு விதத்துல தப்பிச்சு போயிருக்கலாம், ஆனா அந்த பாத்திரத்தை குடிச்சு முற்றுமொழியா முடிக்கணும்ன்றதுக்காக அவ்வளவு வியாகுலத்தோடு ஜெபம் பண்ணவர். இன்னைக்கு காப்பாத்தணும்னு வந்த காப்பாத்தாம இருப்பாரா? அவ்வளவு கஷ்டப்பட்டவர் உங்களை காப்பாத்தணும்னு, உங்களை காப்பாத்துறதுக்கு ரெடியா இருக்கிறார். வந்து இயேசுவே என்னை ரட்சியும், என்னை காப்பாத்தும், என்னை என் பாவ பாத்திரத்தை நான் பார்த்துருக்கிறேன், நீங்க தான் என்னை காப்பாற்ற முடியும். நான் உடனே உங்களை காப்பாற்ற ஓடி வராருங்க. கடவுள் எவ்வளோ ஆர்வமாக இருக்கிறார் உங்களை காப்பாத்த, யோசிச்சு பாருங்க. இயேசு வந்து அந்த பாத்திரத்தை தாங்கிறதுக்கு பலம் கொடுத்தது மாத்திரம் இல்லை, அந்த பாத்திரத்தை முடிச்சு அவர் உயிரோடு கூட எழுப்புறதுக்கு பலம் கொடுத்தாரு. ஏன் இதெல்லாம் பிதாவும் குமாரனும் செஞ்சாங்க? நீ உங்களை ரட்சிக்கணும்னு. வாகுலத்தோடு வாஞ்சியோடு உங்க பாத்திரத்தை பார்த்து வந்தீங்கன்னா உடனே அவர் உங்களை காப்பாத்துறார். வாங்க இந்த எச்சரிக்கையை படிங்க, இயேசு கிட்ட வாங்க. காலத்தினால் அழியாத ஒரு வார்த்தைகளை நான் சொல்றேன். கடவுள் காண்டி அவர் குமாரனை நேசிக்கிறார் உண்மையா இருந்தா, நீ உங்க பாவத்தை எல்லாம் ஒன்னும் இல்லைன்னு சும்மா உற்றுறவரா இருந்தா, அதை விட இயேசுடைய பலிக்கு பிதா செய்யற கேவலம் வேற என்ன இருக்க முடியும்? யோசிச்சு பாருங்களேன். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க பாஸ்டர், பாவத்தெல்லாம் செஞ்சுட்டு நான் இருந்துடலாம்னா, இவ்வளோ வியாகுலப்பட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ சம்பாரிச்ச ரட்சிப்பு இது மூலமாக மட்டும்தான் நீ ரட்சிக்கப்படும்னு வச்சிருந்தா, உங்களை சும்மா விட்டுட்டார்னா கடவுள், உங்களை நரகத்தில் அரைக்காமல் விட்டார்னா, இயேசுக்கு செய்கிற எவ்வளோ பெரிய அவமானம் அந்நியாயம் யோசிச்சு பாருங்களேன். அதனால் உங்களை விடவே மாட்டார். இயேசுக்கிட்ட வாங்க. இயேசுக்கிட்ட பாவிகளை ரட்சிப்பதற்காகவே இயேசு இந்த உலகத்துக்குள் வந்தார். ரட்சிப்பின்னால் இன்னைக்கு கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் ரட்சிக்கப்படுவான். ஆமென். ஜெபம் பண்ணுங்க.